சகோதர நெவில், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். மாலை வணக்கம் நண்பர்களே, மீண்டுமா இன்றிரவு ஜெப கூடாரத்துக்கு வந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமானவரை குறித்து மீண்டும் பேசவும் அருமையாக இருக்கிறது. நான் நிச்சயமாய் சொல்லுவேன், நாம் யாவருமே அவரை நேசிக்கிறோம் என்று. நாம் அவரை நேசிக்கவில்லை என்றால் இந்த உஷ்ணமான கட்டிடத்திற்குள் இந்த விதமாக நெருக்கிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டோம். நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு வெளிக்காட்டும் நோக்கத்தில் நாம் இங்கே இருக்கின்றோம். அவர் வருகின்ற நேரத்தை குறித்து சிந்தித்து பார்க்கும் போது நம்முடைய எதிர்பார்த்தல் அதிகமாகின்றது. அவருடைய வருகையின் அடையாளங்களை நாம் காணும் போது நாம் அவரை எப்போது காணப் போகிறோம் என்ற அந்த மகத்தான வேலைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஞாயிறு நான் வந்ததிலிருந்து ஒரு வாரத்துக்குள் அநேகர் அவரை சந்திக்கும்படியாக போய்விட்டார்கள். அவர்களில் ஒருவர் திருமதி ஃபோர்ட், திருமதி லேவாய் ஃபோர்ட். அவளுக்கு 80 வயது இருக்கும் ஒரு விலையேற பெற்ற. கொஞ்ச காலத்துக்கு முன்புதான் அவளுடைய புருஷன் இறந்து போனார். அவர் அமெரிக்க ஸ்பானிய யுத்தத்தில் அனுபவம் வாய்ந்தவர். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவளுடைய குமாரனின் பெயரை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவன் தான் அந்த சூட் உடையை நான் அணிந்த பிறகு எனக்காக அதை எடுத்து பத்திரப்படுத்தினவன். ஆண் சாரணர்கள் அணியும் சூட் அதுவென்று நான் நினைக்கிறேன். நான் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் போன போது அங்கே மிஞ்சி இருந்ததெல்லாம் ஒற்றை கால் தான். ஒருவேளை அதே பையன் லாய்ட்ஸ் இன்றிரவு இங்கிருக்கலாம். அன்று நாள் அவனுடைய தாயாரின் அடக்க ஆராதனையை நான் நடத்தினேன். அப்பொழுது அவன் என்னிடத்தில், பில்லி, என்னுடைய தாயார் உயிரோடு எழுந்திருப்பாள் என்பதை நிரூபிக்கக்கூடியதை குறித்து நீ பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கேட்டுக்கொண்டான். அதற்காக தேவன் எனக்கு ஒரு செய்தியை தந்தார். நிச்சயமாக வேதமும் எல்லா இயற்கையும் தேவன் சிருஷ்டித்த எல்லா காரியங்களும் அறை குறித்து பேசும்போது அவள் நிச்சயமாய் மீண்டும் உயிர்த்தெழுவாள். அப்படியானால் அதற்கு எதிராய் யாரால் பேசக்கூடும்? தேவன் அந்த விதமாய் கூறுகிறார். அவருடைய இயற்கையினால் அதை நிரூபிக்கிறார். அவருடைய வார்த்தையினால் அதை நிரூபிக்கிறார். அவளுடைய ஜீவியத்தினாலும் மற்றெல்லா காரியங்களினாலும் அதை நிரூபிக்கிறார். அவள் உயிர்த்தெழுந்தாக வேண்டும். பாருங்கள், வேறு வழியே கிடையாது. வானமும் பூமியும் தவறி போகும், ஆனால் அது தவறி போகாது. அவள் மீண்டுமாக வந்துதான் ஆக வேண்டும். பின்னர் நேற்றைக்கு முந்தைய நாள் என்னுடன் வழக்கமாக இருக்கும் ஒரு மேலாளர் திரு பாக்ஸ்டர், உங்களில் அநேகருக்கு அவரை தெரியும், அவர் இந்த மேடையிலிருந்து பிரசங்கித்திருக்கிறார். அவருடைய மனைவி திடீரென்று இருதய கோளாறினால் மறித்து போனார். அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்து மிகவும் துக்கமாயிருந்தார். சகோதரன் பாக்ஸ்டரை நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபங்களில் நினைவு கூறுங்கள். ஏனென்றால் அவர் நம்முடைய சகோதரர்களில் ஒருவர். அவர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள வான்குவரில் ஜீவிக்கிறார். அவர் அநேக வருடங்களாக என்னுடன் வரவில்லை. அவருடைய மனைவிக்கு ஒரு விதமான நரம்பு தளர்ச்சியோ அல்லது ஏதோ காரியம் ஏற்பட்டு பின்னர் திடீரென்று இருதயம் வேலை செய்யாமல் மறித்து விட்டால் என்று கேள்விப்பட்டேன். எந்த நேரத்தில் அது அடைக்கப் போகிறது என்று நம்மால் கூற முடியாது. அப்படி அவர் அடைக்கும் போது நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அக்காரணத்தினால் தான் நாம் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம். நான் சகோதரன் மூரிடம் பேசிக் கொண்டு என் அலுவலகத்தில் இருந்தேன். அவர் என்னை வருந்தி அழைத்தார். நன்றி செலுத்தும் நாளன்று அங்கு போகாமல் தவிர்க்க முயற்சித்தேன். நன்றி செலுத்தும் நாளன்று நான் இங்கே ஒரு கூட்டம் வைக்க விரும்பினேன். அதற்கு பின்னர் ஸ்ரீவப்போர்ட்டுக்கு போவதாக இருந்தேன். நிச்சயமாக என்னால் அதை செய்திருக்க முடிந்திராது. முடிவிலே அவர், நீங்கள் 3 கூட்டங்களை இப்பொழுது இங்கு நடத்தி பின்னர் 7 முத்திரைகளின் பேரில் பிரசங்கம் செய்வதாயிருந்தால் அப்படியானால் நீங்கள் ஒரு நாளை எப்படியாவது எங்களுக்கு தரலாமே என்று சொன்னார். எனவே முடிவில் நாங்கள் அவருக்கு வெள்ளி சனி ஞாயிறை தரலாம் என்று எண்ணியிருந்தோம். இப்பொழுது நாங்கள் அவருக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறை தருவதாக வாக்களித்துள்ளோம். பெண்டேகோஸ்துக்கு நன்றி செலுத்தும் நாள் என்று லூசியானா 50வது வருஷமாக இருக்கும். 50 வருடங்களுக்கு முன்னர் அது லூசியானாவில் விழுந்தது. ஞாயிறு பள்ளி இல்லாதவர்கள் யாவரும் நாளை காலை இங்கு வரும்படியாய் கேட்டுக் கொள்கிறோம். நம்முடைய அருமையான சகோதரன் டான் ரெனல் அவர்களை இங்கே காண்கிறேன். அவருக்கு காலையில் ஞாயிறு பள்ளி உண்டு என்று நான் அறிவேன். ஒருவேளை சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்த வேறு ஏதாவது ஊழியர்களுக்கும் காலையில் ஞாயிறு பள்ளி இருக்கலாம். உங்களுக்கு ஞாயிறு பள்ளி இருக்குமானால் உங்களுடைய சொந்த ஞாயிறு பள்ளிக்கு நீங்கள் போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு ஞாயிறு பள்ளி இல்லை என்றால் உங்களுக்கு எங்களோடு இருக்க விருப்பமானால் நாளை காலையில் ஒரு கரும் பலகையை சாய்த்து பேச இருக்கிறேன். ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி என்பதை போதித்து அதை அப்படியே கரும்பலகையில் வரைந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் எப்படி பரிபூர்ண வளர்ச்சியின் நிறைவை தேவனுக்கு முன்பாக அடைகிறோம் என்பதையும் எழுதி காட்டினேன். பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு நான் வழிகாட்டி என்ற தலைப்பின் கீழ் பேசப் போகிறேன். எனவே உங்களில் சிலர் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருகிறவர்களாய் இருந்தால், நாங்கள் இந்த கூட்டங்களை சற்று சீக்கிரமாகவே துவங்க விரும்புகிறோம். நான் போதகரோடு இதை குறித்து இன்னும் பேசவில்லை, ஆனால் நீங்கள் ஞாயிறு பள்ளியை சற்று சீக்கிரமாக துவங்கினால் நலமாயிருக்கும். நாளை இரவு சபை கூடுமானால் 6:30 மேல் துவங்கலாம். அப்படி செய்வது ஜனங்களுக்கு ஒரு தருணத்தை தந்து, அதனால் விருப்பமானால் அவர்கள் மாலை ஆராதனைக்கு தங்கி போக வழியிருக்கும். நாமும் 8:30 ஆராதனையை முடித்து விடலாம். அப்பொழுது அவர்களில் சிலர் வீட்டிற்கு புறப்படலாம். 3 அல்லது 4 மணி நேரம் கார் ஓட்டி செல்லும் ஒரு அம்மாளை நேற்று நான் சந்தித்தேன். அவள் சொன்னால், நாங்கள் மட்டும் ஒரு 8 அல்லது 8:30 வெளியேறுவோமானால் என்னால் 2:30 அல்லது 3 மணிக்கு வீட்டுக்கு போய் வேலைக்கு போகும் கணவனை அனுப்பி வைக்க முடியும் என்றால், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், சும்மா சுற்றிக் கொண்டிருப்போம், எனவே சீக்கிரமாக வரும்படியா செய்யும் என்றால், இதற்காக நமக்கொன்றும் ஒரு உருவகம் வேண்டாம், தேவன் உருவமற்றவராக இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமே, வேதமும் கூறுகின்றது, எனவே நீங்கள் யாவரும் நேரத்தோடு வருவீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி செய்ய முடிந்த யாவரும் வாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு உங்கள் சொந்த ஆராதனை இருக்குமானால் நினைவிருக்கட்டும், இது சர்வ ஸ்தாபனமும் ஒன்று கூடும் இடம். இங்கே ஜனங்கள் வருவார்கள். நமக்கு வருகின்ற ஜனக்கூட்டத்தில் பெரும்பாலானோர் பட்டணத்திற்கு புறம்பே இருந்து வருகிறவர்கள். ஒருவேளை இங்கு யாராவது அந்நியர்களாய் இருப்பார்களாயின் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்ட விரும்புகிறேன். நான் இப்பொழுதுதான் மேடைக்கு நடந்து வந்தேன். நோக்கி பார்த்தால் எனக்கு தெரிந்தவர்கள் 10 பேர்கள் கூட இல்லை. ஜெஃபர்சன்வில் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வந்தவர்கள் எத்தனை பேர்கள், கரங்களை உயர்த்தி காட்டுங்கள் பாருங்கள். 99% பாருங்கள், புரிகின்றதா? அவர்கள் நண்பர்கள். இங்கிருப்பவர்களில் 100 மைல்களுக்கு அதிகமான தூரத்திலிருந்து வந்தவர்கள் எத்தனை பேர், கரங்களை உயர்த்துங்கள். 50% 100 மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்து வருகிறார்கள். 200 மைல்களுக்கு அதிகமான தூரத்திலிருந்து வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். 300 மைல் தூரத்திலிருந்து வந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இங்கே பாருங்கள். 400 மைல் தூரத்திலிருந்து வந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இங்கே பாருங்கள். 500 மைல் தூரத்திலிருந்து வந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். அங்கே பாருங்கள். 1/3 அதிகமானவர்கள் 500 மைல் தூரத்துக்கு அப்பால் இருந்து வந்தவர்கள். பாருங்கள், இவர்கள் சுற்றிலும் இருந்து இங்கே கூடும். நண்பர்களே, நாங்கள் இங்கேதான் இருக்க போகிறோம். எனவே நாங்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்யவே நாங்கள் இங்கு இருக்கிறோம். எங்களால் உங்களுக்கு செய்ய முடிந்த யாவற்றையும் செய்ய இங்கே இருக்கிறோம். என் மகன் இப்பொழுது என்னிடம் கொடுத்த ஒரு கடிதத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் ஒரு அம்மா ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு 35 முறைகள் இங்கு வந்தாளாம். அதற்காக அவள் 35 முறை 100 கணக்கான மைல்கள் தூரம் காரோட்டி வந்தாளாம். அப்படியானால் நினைவிருக்கட்டும், சுமார் 650 மேலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேட்டி காணும்படியாய் உலகம் முழுவதிலும் இருந்து வந்தவர்களின் காத்திருப்போர் பட்டியலில் 650. மிகவும் சிக்கலானது. இங்கு இருந்து அதை குறித்து சிந்திக்கும் போது அது ஒன்றும் பெரிய எண்ணிக்கை இல்லை. வெறுமனே அவர்கள் கூறுவதை கேட்கலாம். பாருங்கள், அது உலகத்தை சுற்றிலும் உள்ளவர்கள். ஆக நாமும் அப்படித்தான். அத்தனை முறைகள் வந்த அந்த அம்மாள் இன்றிரவு கட்டிடத்திற்குள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. நாளை இங்கு இருப்பேன் என்று எழுதியிருந்தார். 35 முறைகள் இங்கே வந்தும் கூட அவளுக்காக ஜெபிக்கப்படவில்லை. அவள் இந்த கட்டிடத்தில் இல்லை என்று நினைக்கிறேன். ஒரு கால் இன்னும் வரக்கூட இல்லை போலும். ஆனால் நான் அவளுடைய கடிதத்தை சற்று முன்பு வாசித்தேன். நான் இங்கு வரும்போதெல்லாம் எப்பொழுதும் முயற்சிக்கிறேன், இங்குள்ள போது ஏதோ பேச வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஜனங்களை பிரியப்படுத்தக்கூடிய வண்ணமாக எதையாவது பேச வேண்டும் என்றோ நான் பேசினதில்லை. தேவனை பிரியப்படுத்தக்கூடியதும் ஜனங்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடியதும் உதவி செய்யக்கூடியதையே நான் பேச முயற்சிக்கிறேன். உங்களுக்கு புரிகின்றதா? நாம் எல்லாருமாக, நாம் எந்த சபையை சேர்ந்தவராய் இருந்தாலும் எந்த ஸ்தாபனத்தவராய் இருந்தாலும் சரி, தேவனோடு நெருங்கி நடக்க உதவியாய் இருக்கக்கூடியதையே பேசுவேன். அக்காரணத்தினால் தான் நான் இங்கே இருக்கிறேன். தேவனோடு கூட நெருங்கின ஒரு நடை. நாளானது அதிக தாமதமாகிவிட்டதென்றும் அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறதையும் நாம் காணும் போது, இன்று நான் என் மனைவியிடம் சொன்னேன், நான் எங்கேயாவது ஒரு எழுப்புதலுக்குள் போகவில்லை என்றால் நான் அடிந்து போக போகிறேன், என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏதோ காரியம் எனக்குள்ளாக இருந்து கொண்டு எரிந்து கொண்டே இருக்கிறது என்றேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பங்கெடுத்ததான தொடர்ச்சியான கூட்டங்களை முடித்து இங்கே வந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டத்திற்கு வந்திருந்தாலும் அக்கறையில் அங்கே எழுப்புதல் இல்லை என்றால் நாங்கள் கென்டக்கியில் அழைப்பது போன்று காரணமின்றி நீடிக்கப்பட்ட கூட்டமாகிவிடும். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நாம் போகிறோம் என்று நாம் யாவருக்கும் தெரியும். தேவனுடைய ஆவியானவர் ஜனங்களின் மேல் அசைபாடிக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை விரும்புகிறோம். அங்கே ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று மகத்தான காரியங்கள் சந்திக்கப்படுகிறது. இப்பொழுது ஜெப ஆராதனையில் வழக்கமாக ஏன் நம்மால் ஜெப வரிசையை அமைக்க முடியவில்லை என்பதை நீங்கள் காணலாம். பாருங்கள், அது அவ்வளவு நெருக்கமாகி உங்களால் அதை செய்யக்கூடாமற் போகிறது. புரிகின்றதா? ஆனால் வழக்கமாக ஜெப வரிசையில் ஜனங்கள் வரும்போது அங்கே கர்த்தர் அவர்களுக்கு தத்துரூபமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சிறிதளவும் மாறவில்லை என்பதை நாம் கண்டறிந்தோம். முன்பு அவர் என்னவாய் இருந்தாரோ இன்றைக்கும் அதுவாகவே இருக்கிறார், எப்பொழுதும் அப்படியே இருப்பார். வேதாகமம் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகின்றது. அந்த நாட்களில் அவர் பேசுவதை கேட்கும்படியாய் கூடிய ஜனக்கூட்டத்தாரில் ஒருகால் அவர்கள் ஜெப வரிசையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களிடத்தில் நம்புவதற்கு விசுவாசம் இருந்தது. அவர்களுடைய விசுவாசம் அவரை தொட நம்முடைய கர்த்தர் அப்படியே திரும்பி அவர்கள் செய்த இன்னின்ன காரியம் தவறு என்று ஜனங்களிடத்தில் கூறுவார். அதன் காரணமாக அவர்கள் போய் சுகமடைவார்கள், அல்லது போய் ஏதாவது காரியத்தை செய்வார்கள், அல்லது ஏதாவது காரியத்தை சரி செய்து கொள்வார்கள். கிணத்தண்டில் இருந்த ஸ்திரீயை பற்றியும் உதிர போக்குள்ள ஸ்திரீயை பற்றியும் நமக்கு தெரியும். ஓ அநேகம் குருடனான பார்த்திமேயு, அவர்களுடைய விசுவாசம் அவர்களை தொட்டது. இன்றிரவும் கூட அவர் நமக்காக பரிந்து பேசும் ஆசாரியராக என்றும் போல் இன்றும் பெரியவராயிருக்கிறார். அவருடைய ஊழியக்காரராய் இருப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் திராட்சை செடியாய் இருக்கிறார், ஜீவனின் பிறப்பிடமாயிருக்கிறார். நாம் திராட்சை கொடிகளாய் இருந்து அவரிடம் இருந்து ஜீவனை பெறுகிறோம். திராட்சை செடி அல்ல, திராட்சை கொடிகளே கனிகளை கொடுக்கின்றன. கிறிஸ்து தம்முடைய சபையின் மூலமாக கிரியை செய்கிறார். அப்படியானால் அந்த விதமாக நாம் மட்டும் நம்மை அவரிடம் ஒப்புக் கொடுப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக முழு ஆளுகையும் எடுக்க முடியும். அவர் அதே காரியத்தை செய்வார், ஏனென்றால் அது கிறிஸ்துவாய் இருக்கிறது. நீங்கள் இங்கே ஒரு அந்நியனாக எங்களோடு இருக்கிறீர்கள் என்றால், இந்த ஜெபகுடாரத்தில் வழக்கமாக இந்த ஜனங்களுக்கு நம்முடைய போதகர் பார்க்க போனால் ஒவ்வொரு இரவும் யாஜகர்களுக்காக ஜெபிக்கிறார். நம்முடைய கிருபி பொருந்திய போதகராகிய சகோதரன் நெவிலிடம் நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். சகோதரன் ஆர்மன் நெவில் ஏறெடுக்கும் ஜெபங்களை தேவன் கேட்டு பதிலளிக்கிறார். இன்னும் சகோதரன் ஜான் ரடல், இன்னும் அந்த சகோதரர்களும் யாஜகர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஹோவர்ட் பார்க்கில் உள்ள நம்முடைய சகோதரி சபையைச் சேர்ந்த சகோதரன் ஜாக்சன் இங்கே எங்கேயோ இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த சமயம் கூட்டமோ மிகுதியாயிருந்தது. உங்களால் மட்டும் தேவனை விசுவாசிக்க கூடுமானால் உங்கள் தேவைகள் என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அந்நியன், எனக்கு உங்களை தெரியாது. நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே இருக்கிறாரா என்று பாருங்கள். அவரால் சரியாக பேச முடியவில்லையா என்று பாருங்கள். அவர் உங்களை அறிவார். உங்களுடைய கோளாறு என்னவென்று அவர் அறிவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர் உன்னை ஒரு கருவியாகவும் என்னை ஒரு கருவியாகவும் எடுத்து உபயோகி. யோவான் 14:7 இயேசு கூறுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அது ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாத்திரம். நீங்கள் எவ்வாறு அந்த பாத்திரமாக ஆக முடியும் என்று நாளைக்கு நாங்கள் போதிக்க போகிறோம். அந்த பரிசுத்த ஆவி ஆகிய தேவன் உங்கள் மூலமாக கிரியை நடப்பி பாருங்கள். அவர் ஒரு அக்கினி ஸ்தம்பத்துக்குள் இருந்தார். அதன் பின்னர் அவர் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தார். இப்பொழுது அவருடைய சபைக்குள்ளாக இருக்கிறார். ஒரு சமயத்தில் அவர் பிதா என்று அழைக்கப்பட்டார், அதற்கு பின்னர் அவர் குமாரன் என்றும், இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அது தேவன் தம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதா இருக்கிறது. அவர் சபைக்குள்ளாக பிரவேசிக்க உண்டாயிருந்த ஒரே ஒரு மார்க்கம் என்னவென்றால், அவர் சபையை பரிசுத்தம் பண்ணும் பொருட்டாக முதலாவதாக அவர் சபைக்காக மாறிக்க வேண்டியதாக இருந்தது. அதன் மூலமாக அவர் தம்மை சபையின் மூலமாக எடுத்து காட்டும்படியாக அப்படி செய்தார். அதற்கு பின்னர் அவர் பரிசுத்த யோவான் 15 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றார். புரிகின்றதா? கொடிகள் கனிகளை தருகின்றன. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திரவின் பாடத்திற்காக நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை, ஏனென்றால் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறதையும் ஒருவருக்கொருவர் இடமாறி உட்கார்கிறதையும் நான் காண்கிறேன். இன்னும் 300 அல்லது 400 பேர்கள் உட்காரும் வசதியுடன் கட்டிடத்தை பெரிதுபடுத்த அனுமதியை பெற கடினமாக முயற்சிக்கிறோம். ஆனால் நகர அதிகாரிகள் கொடுக்க மறுக்கின்றனர், ஏனென்றால் வாகனங்களை நிறுத்தி வைக்க நமக்கு போதுமான அளவு இடவசதி இல்லை. நாங்கள் அனுமதியை இந்தியானா போலீசில் இருந்து பெற்றுவிட்டோம். இப்பொழுது நமக்கு வாகனங்களை நிறுத்தி வைக்க இடவசதி இருக்க வேண்டும். இங்கே நாம் நான்கு பேர்களை வைக்கும் போது ஒரு வாகனத்தை நிறுத்தி வைக்க போதுமான இடவசதி இருந்துதான் ஆக வேண்டும். இங்கே இருக்கின்ற இந்த நிறுத்தி வைக்கும் இடமானது பட்டணத்தை சேர்ந்தது. பாருங்கள், நம்முடைய சபை பட்டணத்தின் எல்லைக்கோட்டிலிருந்து ஒரு அடி தூரத்தில் தான் இருக்கிறது. உண்மையாகவே பெருஞ்சாலையின் காரணமாகவே அந்த வாகன நிறுத்தும் இடம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வாலிபர்களாய் இருக்கின்ற உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் இது ஒரு சமயத்தில் ஒரு குளமாக இருந்தது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, நான் ஒரு பையனாய் இருந்த போது நாங்கள் இங்கே சுற்றுவோம். நாங்கள் வயலுக்கு இதை சுற்றி கொண்டுதான் போக வேண்டும், ஆக குளத்தை சுற்றி கொண்டு போவோம். அவர்கள் சாலையை குளத்தை சுற்றி கட்டினார்கள். இங்கே இருக்கின்ற இந்த இடத்தை நான் வாங்கினேன். சரியாக இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சுமார் 30-32 வருஷங்களுக்கு முன் என்று நான் நினைக்கிறேன், அந்த இடத்தை வாங்கும்படி கர்த்தர் என்னிடம் சொன்னார். சரியாக இங்கே சேற்று நிலம் கோரைப்புல் என் தலைக்கு மேல் உயரமாக வளர்ந்திருந்தது. இங்கே இருக்கின்ற இந்த மூலையை நான் $165 கொடுத்து வாங்கி சபையை கட்டினேன். இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பொருள் என்று அழைக்கப்படக் கூடுமானால் குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைத்துள்ள அதனுடன் சம்பந்தப்பட்ட சிலவற்றை படிக்க விரும்புகிறேன். இன்றிரவு கூடி வந்திருக்கிற உங்களிடத்தில் வேறொருவரின் ஜீவியத்தினால் விளையும் பாதிப்பு என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நாம் வார்த்தையை பேசுவதற்கு அல்லது படிப்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி வார்த்தையை ஆகியோரிடத்தில் பேசுவோமாக. இப்பொழுது நமது தலைகளும் இருதயங்களும் கூட அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தின் பயபக்தியில் வணங்கியிருக்க, இன்றிரவு யாருக்காவது ஒரு வேண்டுதல் இருதயத்தில் எரிந்து கொண்டிருந்தால் அவர்கள் எடிமை நின்று கரத்தை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக ஜெபத்தில் இதை கூறுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, எனக்கு தேவை இருக்கிறது, இன்றிரவு என்னிடத்தில் பேசும், என்னை சுகப்படுத்தும், என்னுடைய பண தேவைகளை அல்லது எதுவாயிருந்தாலும் சந்தியும். அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூட்டத்தாரில் 90% எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மிடத்தில் அணுகி வருகிறோம். நாங்கள் ஜீவிக்கின்றதான இந்த களிமண்ணிலான இந்த கூடாரத்தை விட்டு போகையிலே ஜீவனின் பயபக்தியான முக்கியத்தை சுமந்து கொண்டு போகிற இந்த சிறிய கப்பல் விசுவாசத்தினால் நாங்கள் மார்ஸ், ஜூபிட்டர், வீனஸ், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாய வழி இவைகளை கடந்து மேலாக சென்று விசுவாசத்தினால் இப்பொழுது பிதாவின் சிங்காசன தண்டை சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே அவருடைய துவாலப்பட்ட கரங்களையும் அவருடைய கால்களையும் உடையவராய் அங்கே உட்கார்ந்திருக்கிறதை காண்கிறோம். அவருடைய சிங்காசனத்தை சுற்றியுள்ள பொற்பீடத்தில் எங்களுடைய வெகுமதிகளை நாங்கள் வைக்கையிலே அந்த இரத்தமானது இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசுவதாக. முதலாவதாக நாங்கள் இயேசுவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்க போகின்ற யாவற்றையும் எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக கை கூடி வரும்படியாய் செய்தவர் அந்த இயேசுவே. நீர் உயர்த்தப்பட்ட கரங்களை கண்டீர், அந்த ஜனங்களின் இருதயங்களுக்குள் துடித்துக் கொண்டிருக்கிறது என்ன என்று நீர் அறிவீர். தேவனுடைய மகத்தான பலிபீடத்தின் மேல் இருக்கின்ற அந்த பலியின் மேல் கர்த்தாவே, நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறேன். அங்கே நாள்தோறும் சுகந்த வர்க்கம் எரிக்கப்படுகின்றது. அவர்களுடைய ஜெபங்களை நீ கேட்டு அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளியும் பிதாவே. அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர்களுக்கு தாரும். தொடர்ச்சியாக இருக்க போகின்ற இந்த 3 கூட்டங்களுக்காக கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றிரவு நாங்கள் இந்த வெப்பமான கட்டிடத்திற்குள்ளாக இங்கு வந்திருப்பது நாங்கள் உம்மோடு நெருங்கி நடக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்லாமல் வேறொன்றுக்கும் இல்லை. என்ன செய்வதென்றே கர்த்தாவே எங்களுக்கு தெரியவில்லை. தீர்க்கதரிசி கூறினது போன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தாவே, எப்படி காத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு போதியும். நாங்கள் கேட்டுக்கொண்ட பிறகு நீர் அதை கேட்டீர் என்றும் உம்முடைய நன்மையான நேரத்தில் பொற்படிக்கட்டுகளின் வழியாக உம்முடைய பதிலை பரலோகத்தில் இருக்கும் தாழ்வாரங்களில் இருந்து நேராக எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளாக அனுப்புவீர் என்றும் அறிந்திருக்கும் விசுவாசத்தை தாரும். நாங்கள் விசுவாசிப்பதினால் நாங்கள் கேட்டுக்கொண்டதை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். நாங்கள் கேட்கும்படியாகவும் எங்கள் காதுகளையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் இருதயங்களையும் இன்றிரவு பரிசுத்தப்படுத்துவீராக. கூட்டம் முடிந்த பிறகு எம்மாவில் இருந்து வந்த அவர்கள் கூறினது போன்றே நாங்களும் வழியிலே அவர் நம்முடனே பேசின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கூறும்படியா செய்யும். இவைகளை அவருடைய நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றிரவு ஏசாயாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வேத வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாளை காகிதத்தை உடன் கொண்டு வர நிச்சயமாக இருங்கள். நீங்கள் அதை எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இங்கே ஒரு வரைபடத்தை அல்லது கரும்பலகையை வைத்து பாடங்களை உங்களுக்கு வரைந்து காட்டப் போகிறேன். கூடுமானால் அவைகளை அப்படியே உங்களுடைய தாள்களில் வரைந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் வீட்டிற்கு போன பிறகு அதை வைத்துக் கொண்டு தியானிக்கலாம். ஏசாயா 6 ஒரு பொருளை எடுக்கும்படியாக ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசித்து விட்டு பேசப் போகிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவரவன் 2 தன் தன் முகத்தை மூடி, 2 தன் தன் கால்களை மூடி, 2 பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அரமானேன், நான் அசுத்த உதறுகளுள்ள மனுஷன், அசுத்த உதறுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும்
என்றேன்.
ஏசாயாவின் தரிசனத்தை நாம் தியானிக்கையில் அது எந்த விதமான அர்த்தத்தை கொடுக்க போகின்றது என்பதை நான் சிந்திக்கும் போது இது ஒரு மகத்தான அலுவலாய் இருக்கிறது. எனக்கு எப்பொழுதும் ஏசாயாவை பிடிக்கும். அவர் முக்கியமான தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ஏசாயா முழு வேதாகமத்தையும் எழுதியிருக்கிறார். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. ஏசாயா 66 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். சிருஷ்டியின் ஆரம்பத்தோடு அவர் துவங்கி புத்தகத்தின் மத்தியில் அவர் புதிய ஏற்பாட்டையும் யோவான் ஸ்நானகனையும் கொண்டு வருகிறார். 56:60 அந்த மகத்தான 1000 அரசாட்சியில் முடிக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டின் ஊடாக வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமா எழுதியிருக்கிறார். இந்த ஏசாயா ஒரு மகத்தான மனிதன். முடிவிலே அவருடைய நாட்டின் தலையாய சட்டத்தின் கீழ் அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். வேதத்தில் காணப்படும் ஆவியினால் நிறைந்த ஒவ்வொரு மனிதனும் மரித்தார்கள் அல்லது அவன் காலத்து அரசாங்கத்தால் துன்புறுத்தப்பட்டார்கள். உங்களால் சிந்தித்து பார்க்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொருவரும், மோசே, எபிரேய பிள்ளைகள், தானியேல், ஏசாயா, ஏசாயா வாளினால் துண்டாக வகுக்கப்பட்டான். தொடர்ந்து பார்த்துக் கொண்டே போன போது யோவான் ஸ்நானகன், அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவும் கூட, இவர்கள் யாவரும் அரசாங்க கொடூர தண்டனையால் அல்லது அக்காலத்திய அரசாங்கத்தின் தண்டனையால் மாறித்தார்கள். காரியங்கள் குவிந்து கொண்டு போகும் விதத்தின்படியாய் இன்னும் அநேக சாட்சிகள் அவர்களுடையதோடு கூட இந்நாட்களில் ஒன்றில் சேர்க்கப்பட போகிறது. புரிகின்றதா? நாம் இணைந்திருக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு நேரம் ஒன்று இருக்கும் என்றால் அது இப்பொழுதுதான். ரோமாபுரியில் நடந்து கொண்டிருக்கின்ற கூட்டங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். அங்கே அவர்களுக்கு மகத்தான நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு எழுப்புதலை துவக்கப் போகிறார்கள். நிச்சயமாக அது உலகம் முழுவதிலுமாக நடக்கும் எழுப்புதலாய் இருக்க போகிறது. இதையெல்லாவற்றையும் நாம் 7 பார்ப்போம். மீண்டும் நாம் பேச போகும் பொருளாகிய விளையும் பாதிப்பை குறித்து சென்று பார்ப்போம். உசியா ராஜாவானவன் ஒரு ஆடு மேய்க்கும் பையனாய் இருந்தான். எனவே அவன் நாட்டுப்புறத்தை விரும்புகிறவனாய் இருந்தான். ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில் அவன் ராஜ்யபாரம் செய்து வந்தான். மற்ற முக்கிய தீர்க்கதரிசிகளில் ஒருவனால் ஏசாயா பயிற்சிவிக்கப்பட்டவனாயிருந்தான். நான் நினைக்கிறேன் அது சகரியாவாக இருக்கும் என்று. அவரிடம் இருந்துதான் பயிற்சி பெற்றிருக்கிறார். ஏசாயா காட்சியில் வந்த சமயத்தில் சகரியா தான் தீர்க்கதரிசியாய் இருந்தான். ஏசாயா அழைக்கப்பட்டவனாய் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். தீர்க்கதரிசிகள் மனிதனால் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகளாக பிறக்கிறார்கள். சபைக்குள்ளாக தீர்க்கதரிசன வரம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது ஜனங்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்கள் பலர் அதை செய்யலாம். அது ஆவியின் ஏவுதலின் கீழ் நடைபெறும் ஒன்றாயிருக்கும். ஆனால் ஒரு தீர்க்கதரிசியோ சபையில் தேவனால் அமர்த்தப்பட்டவனாயிருப்பான், தீர்க்கதரிசன வரத்துக்கு முன்குறிக்கப்பட்டவனாயிருப்பான், அல்லது ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க வரம் பெற்றவனாயிருப்பான். ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பவனாய் அல்ல. இப்பொழுது இந்த வாலிபனான உசியா சிங்காசனம் ஏறினான் என்று கண்டறிந்தோம். இன்னும் சில வேத வார்த்தைகளை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டுமானால் 2 நாளாகமும் 26 அதிகாரம். உசியா அவனுடைய தகப்பனாகிய அமத்சியா மரித்த பின்பு ராஜாவானான் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அமத்சியா ஒரு நீதிமானாய் இருந்து கர்த்தரை விட்டு விலகி தன் சொந்த ஜனங்களால் கொல்லப்பட்டார். அவனுடைய ஸ்தானத்தை உசியா எடுத்துக்கொண்டான். அவனுக்கு 16 வயதாய் இருந்தபோது, ஒரு பையனாய் இருந்தபோது அவனை சிங்காசனத்தின் மேல் அமர்த்தி அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் ராஜாவின் வாரிசில் இருந்தான். இருப்பினும் சிறு பையனாய் இருந்தான். ஆனால் அவன் நன்றாக ஆட்சி புரிந்தான். தேவனுக்கு பயந்த தாயும் தகப்பனும் அவனுக்கு இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அவன் வளர்க்கப்பட்டபடியினால் அவன் நிச்சயம் ஒரு பயபக்தி உள்ள பையனாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் எல்லா நேரங்களிலும் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியமாயிருந்தது. நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருவரும் அவரவருடைய கருத்தை உடையவளாய் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேசத்துக்கு உண்டாயிருந்த ஜனாதிபதிகளில் மகத்தானவர் என் கருத்தின்படி ஆபிரகாம் லிங்கன் ஆவார். அவர் ஒரு ரிபப்ளிகன் என்பதனால் அல்ல, ஆனால் அவர் என்னவோ அதுவாக அவர் இருந்தபடியினாலே அவர் ஒரு தேவ பக்தி உள்ள மனிதனாக இருந்ததினால் தேவனுக்கு சேவை செய்யவே வளர்க்கப்பட்டார். அவர் சொன்னார், நான் புகழ விரும்புகின்றதான ஒரு காரியம் எனக்கு இருக்குமானால், அல்லது என்னுடைய ஜீவியம் ஊக்குவிக்கப்பட்டதற்கு பாதிப்பா இருந்தது யாரென்றால், என் இரட்சகராகிய இயேசுவை அறியவும் எனக்கு ஜெபிக்கவும் போதித்த என் தெய்வ பக்தியுள்ள தாயாரையே அது சாரும் என்றார். ஓ, நீ என்னவோ, அப்படித்தான் உன் குடும்பம் இருக்கு. நீங்கள் உங்கள் பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வளர்த்தீர்கள். அப்படி செய்யும் போது நீங்கள் உங்கள் பிள்ளை தவறான வழியிலே வளர்ப்பதை காட்டிலும் சரியான விதத்திலே அதை வளர்க்கிறதற்கு 99% மேலான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். உன் பிள்ளையை சரியான வழியில் நடத்தி சரியானதை செய்யவும் உண்மையாய் இருக்கவும் அவர்கள் பள்ளிக்கூடங்களில் எப்போதும் நேர்மையாகவும் உத்தமமாகவும் இருக்கும்படி போதியுங்கள். அநேக நேரங்களில் பிள்ளைகள் ஒருவரை பார்த்து இன்னொருவர் காப்பி அடிக்க மனதை செலுத்துகிறவர்களாய் இருந்து இப்படியாய் அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்க பிரயாசிக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன், நீங்களாகவே அதை செய்தால் அப்பொழுது நீங்கள் வாங்கின மதிப்பெண்களின் நிமித்தமாக உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், அடுத்த நாள் உங்களுக்கு பரீட்சை இருக்குமானால் இரவு முழுவதுமாய் அலைந்து விட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி, சரி, நான் இன்னவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் புத்திசாலிகள், அவர்களை பார்த்து நான் காப்பி அடித்து விடுவேன் என்று நினைப்பதற்கு பதிலாக, காலை ஆகாரம் சாப்பிட நீங்கள் மேஜைக்கு வந்த உங்கள் தகப்பனா தேவனுக்கு நன்றி கூறுவதற்கு முன்பே, அப்பா, இன்றைக்கு பௌதிகத்தில் எனக்கு பரீட்சை இருக்கிறது, எனவே ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று அல்லது அப்படி ஏதாவது கூறினால், அப்பொழுது உன் தகப்பனா ஜெபிக்கும் போது, தேவனே, ஜான், மேரி இவர்களுக்கு இன்றைக்கு நடக்க இருக்கும் பரீட்சையில் இவர்களை ஆசீர்வதியும் என்று ஜெபித்திருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது அலையையே அப்படி மாற்றி இருக்கும். நம்பிக்கையோடு விசுவாசித்து நாம் கேட்போமானால் நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்பது நினைவிருக்கட்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கை கூடும். உங்களுக்கு கிடைக்கிறதில்லை ஏனென்றால் நீங்கள் கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதில்லை ஏனென்றால் நீங்கள் விசுவாசிப்பதில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னார். நான் அதை விரும்புகிறேன். நமது போதனை சரியானது. சரியான காரியத்தை கூறுங்கள், சரியான காரியத்தை செய்யுங்கள், சரியான காரியத்தை சிந்தியுங்கள். எப்பொழுதும் சரியானதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். என்னிடத்தில் ஒரு சிறு ஸ்லோகம் உண்டு, சரியானதை செய், அது நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. சரியானதை சிந்தி, அது உனக்கு தானே நீ செய்யும் கடமை. அப்பொழுது நீ சரியானவனாய் நிச்சயமாக வெளிவருவாய். நீங்கள் ஒரே நேரத்தில் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் போகவே முடியாது, அல்லது ஒரே நேரத்தில் நீங்கள் சரியானதை நோக்கியும் தவறானதை நோக்கியும் போகவே முடியாது. நான் அந்த வழியாகத்தான் போய்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் எவ்வளவுதான் நினைத்துக் கொண்டாலும் சரி, நீங்கள் நேராக மேற்கு பக்கமாய் போகவில்லை என்றால் நீங்கள் கிழக்கு பக்கமாய் தான் போகிறீர்கள். நீங்கள் மேற்கு பக்கமாய் போகிறீர்கள் என்றால் நீங்கள் கிழக்கு பக்கமாய் போகவில்லை. எனவே இந்த வாலிப ராஜா அவனுடைய தகப்பனுடைய ஜீவியத்தின் செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்பட்டான். தேவனுடைய கற்பனைகளை அவன் இஸ்ரவேலுக்கு போதித்தான். திடீரென்று கடைசி நாட்களில் மனம் மாறி அவன் தேவனுக்கு விரோதமாக போதித்தான். அவன் தன்னுடைய சொந்த ஜனங்களால் கொல்லப்பட்டான். உசியாவுக்கு இதனால் ஒரு மகத்தான பாடம் கற்பிக்கப்பட்டது போல் காணப்படுகின்றது. ஆனால் நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், உசியா சிங்காசனத்தை எடுத்த போது அவன் சரியாக அவனுடைய தகப்பன் செய்த விதத்திலேயே துவங்கினான். தேவனுடைய காரியங்களை மீண்டுமாய் கொண்டு வந்தான். இஸ்ரவேலை மீண்டுமாய் தேவனுடைய ஆராதனைக்கு கொண்டு வந்தான். அவன் தன்னை தான் பலப்படுத்திக் கொண்டான். உசியா ராஜா அவனுடைய வாலிப நாட்களில் அரசியல் தந்திரங்களை கை கொள்ளாததினால் நான் அவனுக்காக எப்பொழுதும் நன்றியாக இருக்க விரும்புகிறேன். அரசியல் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் அவன் சரியாக தேவனுடைய பாதையிலே நின்றான். ஆனால் இந்த வாலிப தீர்க்கதரிசி ஏசாயாவை மெய்சிலிக்க வைத்தது அவன் நோக்கி பார்க்கும் ஒன்றாக உசியாவை ஆக்கினது. தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவுக்கு அவன் ஒரு முன்மாதிரியாக இருந்தான். ஏசாயா ராஜாவுடன் தங்கி இருக்கும்படியாக அரண்மனைக்கு ராஜாவுடைய அரண்மனைக்கு சென்றான். ராஜா அவனை உள்ளே அழைத்தான். அவன் ஏசாயாவை விரும்பினான். ஏசாயா வாலிபனும் கூட, அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். ஏசாயா அரண்மனைக்கு போகையிலே யாராவது அரசியல்வாதி ராஜாவிடம் வந்து நாம் இன்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உசியா ராஜா முதலாவதாக கர்த்தரை அணுகினான். கர்த்தாவே, நாங்கள் இதை இன்னின விதமாக செய்வது உம்முடைய சித்தந்தானா என்பான். கர்த்தாவே, எங்களுக்கு அதை போன்ற ஒரு ஜனாதிபதியை தாரும். அது மட்டுமல்ல, பிரசங்கிமார்களையும் எங்களுக்கு அனுப்பும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது அவனுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாய் அவனை ஆண்டு கொண்டது. ஏனென்றால் ஏசாயா உசியாவை நேசித்தான். ஏனென்றால் உசியாவை ஒரு மகத்தான மனிதனாகவும் தேவனுக்காக ஒரு உறுதியுள்ளவனும் அசைக்க முடியாதவனாயும் இருந்ததை அவன் கண்டான். நாம் ஜீவிக்கின்ற நாட்களில் ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற காரியங்களில் போதகர் எவ்விதமாக காணப்படுகிறார், ஜீவிக்கிறார் என்பதை மாத்திரம் பொது ஜனங்கள் கவனிப்பதில்லை, சபையோர்களையும் கவனிக்கிறார்கள் என்பது நினைவிருக்கட்டும். நாம் சபையை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அது மோசமாயிருக்கிறது. சில சமயங்களில் போதகர் ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது ஒரு வகுப்பையோ சார்ந்திருந்து அந்த ஸ்தாபனமானது அவரை ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அனுப்பும் போது அந்த சிறு போதகரின் கரங்கள் அந்த ஸ்தாபனத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சிறு போதகரோ கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஸ்தாபனத்துக்கு சேவை செய்வதன் மூலமாக மாத்திரமே அவர் தேவனுக்கு சேவை செய்ய முடியும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எழுமி நின்று வார்த்தை கூறுகின்றதை பிரசங்கிப்பாரானால் சபையானது அவரை புறம்பாக்கி போடும். அப்படி நேரும் போது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கே அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுமே என்று அவன் பயப்படுகிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடத்துக்கு தேவையாயிருப்பதெல்லாம் உசியாவை போன்றவர்களே. சபையின் அரசியலோ அல்லது அரசியலோ அது என்ன கூறினாலும் கவலை இல்லை, அவன் தேவனுடைய கரத்தை மட்டுமே உபயோகப்படுத்தினான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வருமட்டாக காத்திருந்து அதன் பின்னரே அதை செய்தான். அந்த சிறிய தீர்க்கதரிசி அவனுடைய வயதே அந்த வாலிபனுக்கு இருக்கலாம். தேவாலயத்தில் அவனோடு கூட இருந்தான். அவர்கள் இருவருமாக ஒன்று கூடி ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தை கேட்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதன் பின்னர் அந்த தேவனுடைய வேதாகம பிரமாணங்களோடு ஒப்பிடுவார்கள். அவைகள் சரியாய் இருக்கிறது என்று அறிந்த பின்னரே உசியா அதை நிறைவேற்றுவான். அது சரியாய் இல்லை என்றால் அதன் பெயரில் உள்ள அரசியலை அவன் கடிந்து கொள்வான். தேவன் அப்பேற்பட்டவளை நமக்கு அதிகமாய் தருவாராக. எனவே அந்த காரியங்கள் ஏசாயாவை மெய்ச்சிலிருக்க செய்தது என்னென்றால், அவன் ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்தவன். உசியா ஏசாயாவுக்கு ஒரு முன்மாதிரியாயிருந்தான். தேவன் பேரில் அவனுக்கு உண்டாயிருந்த ஒரு உறுதியின் காரணமாக அவன் நீதிமான்களுடைய கண்களுக்கு ஒரு முன்மாதிரியாயானான். அநேக நீதிமான்கள் அங்கே இருந்திருக்க முடியாது, புரிகின்றதா? ஆனால் நாம் செய்ய வேண்டியதா இருக்கின்ற காரியம் என்னவெனில், நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு ஒரு எண்ணிக்கையா இருக்கும்படி செய்வதேயாகும். யாரோ உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றொரு நாள் நான் ஒருவரை கடிந்து கொண்டேன். ஒரு குறிப்பிட்ட சுற்று வட்டாரத்தில் ஒரு ஸ்தாபன சபை ஒரு பெரிய ராக் அண்ட் ரோல் நடனம் நடத்தின. காலை ஒரு மணி அளவுக்குமாய் அவர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தன. இங்கே நம்முடைய ஜப கூட்டத்துக்கு வருகின்ற ஒருவரை கேலி செய்து, இவர்கள் பரிசுத்த உருளைகள், இங்கே வந்திருக்கின்றனர், ஏனென்றால் நாம் ஒரு ஸ்தாபனம் அல்ல. ஓ, அது எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தது. என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் சற்று யூகித்து பாருங்கள். ஆனால் காரியம் என்னவென்றால், அந்தவிடமாய் கேலி செய்த அந்த இளம் பெண் மட்டும் அதுதான் சத்தியம் என்று அறிந்திருந்தால், சில வாரங்களுக்கு முன்பு நான் மலைகளின் மேல் இருந்தேன். நான் திரும்பி வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போது நானும் குடும்பமாக சற்று இழைப்பாறும்படியாக திரும்பி போனோம். நாங்கள் மீண்டும் அங்கே போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அங்கே போகிறோம். பின்னர் அங்கே ஒரு இரவு நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். அதில் ஒரு அழகான சௌந்தரியமான ஒரு வாலிப ஸ்திரீ ஓடிக்கொண்டிருந்தார். அவள் தன் கரத்தை இங்கே வைத்திருந்தாள். ஒரு அழகான ஸ்திரீ, அவள் இருதயம் பாதிக்கப்பட்டதால் அழிந்து கொண்டிருந்தாள். அவள் அப்படியே கீழே விழுந்து மறுத்து போனாள். கர்த்தருடைய தூதனான அவளிடத்தில் இதை குறித்து நீ கேள்விப்படும் போது நினைவிருக்கட்டும், அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அவளோ மாரடைப்பினால் மரித்தாள். ஏறக்குறைய 4 மணி ஆகிறது, எனவே நீ 4 மணி என்று கூறு என்று சொல்லிவிட்டு பின்னர் அந்த தூதன் போய்விட்டார். மாட்டு பண்ணை பையன்கள் தங்கும் மாட்டு முகாமில் உறங்கிக் கொண்டிருந்த என் குடும்பத்தாரை நான் எழுப்பவில்லை. அங்கே மாட்டு பண்ணையை சுற்றி ஒன்று சேர்க்க அங்கே போவோம். காலை வரை தூங்கும்படி அவர்களை எழுப்பாமல் விட்டுவிட்டேன். பின்னர் அடுத்த நாள் நான் அதை அவர்களிடம் கூறினேன். அதாவது, யாரோ ஒரு வாலிப ஸ்திரீ மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறார், மாரடைப்பால் மறிக்க போகிறாள் என்று கூறினேன். 2 நாட்கள் கழித்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது வானொலியில் அது அறிவிக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் அவளுடைய பெயர் திருமதி மன்றோ என்று. அது அவளது மேடை பெயரோ அல்லது அது எதுவோ, அவளுடைய பெயர் வேறு என்னவோ. அவள் மறித்து போனால் அவர்களோ அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று கூறினர். அதை குறித்து நான் எவ்வளவுதான் கூறினாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ண போகிறதில்லை. அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் அவளோ தற்கொலை செய்து கொள்ளவில்லை, அவள் மாரடைப்பால் மறுத்து போனாள். ஆனால் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அவள் கையில் தொலைபேசியை வைத்துக் கொண்டிருந்தாள். தூக்க மருந்து அங்கே இருந்ததென்று அவர்கள் கூறுகிறார்கள். அவளோ அதை அந்த குப்பையில் இருந்து எடுத்து 1 மாதத்துக்கு மேலாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். அவள் மாரடைப்பினால் மறுத்து போனாள். அவள் சரியாக 4 மணிக்கு 4-5 வினாடிகள் முன்னதாகவே மறுத்து போனாள். அவளுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் பத்திரிகையிலே வாசித்தேன். அவள் ஒரு முறைத்தாவறி பிறந்த குழந்தை. அவளுடைய தாயார் பைத்தியக்கார விடுதியில் சேர்க்கப்பட்டிருந்தாள். அவள் ஜீவனத்திற்காக பாத்திரங்களை கழுவினாள். அவள் எதையோ வாஞ்சித்தாள். உலகத்திலேயே மிகச் சிறந்த உடலமைப்பை உடையவளாய் இருந்தாள் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் பணத்தினால் வாங்க முடியாத ஏதோ ஒன்றுக்காக அவள் ஏங்கிக் கொண்டிருந்தாள். நான் மட்டும் அவளை சந்தித்திருந்தால் நலமாயிருக்கும். அவளுடைய தேவை என்னவென்று எனக்கு தெரியும் என்று நான் எண்ணினேன். அதுதான் காரியம். ஒருகால் புகழ்பெற்ற சிறந்த பேர் போன ஹாலிவுட் சபை அங்கத்தினர்களாக இருக்கலாம். அங்கே எல்லா பளபளப்பும் பகட்டுமாயிருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஜனங்களை எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவளுடைய ஜீவியத்தை காட்டிலும் எந்த விதமான வித்தியாசத்தையும் அவளால் அவர்களிடம் காண முடியவில்லை. ஒருவனுடைய ஜீவியம் அடுத்தவனை பாதிக்க வேண்டும். ஜனங்கள் மத்தியில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை அது எடுக்கிறது. கிறிஸ்து அங்கே எங்கேயோ தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலை அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி என்ற ரூபத்தில் ஜீவிக்கின்ற ஒருவராய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அந்த ஆவியானவர் ஆண் பெண் இவர்களுக்குள் ஜீவித்துக் கொண்டு சமாதானத்தையும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஓ, நம்மால் மட்டும் அந்த வாலிபஸ்திரி உலகத்தை விட்டு போவதற்கு முன்னால் அவளை சந்திக்க முடிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது பாதிப்பை குறித்து நாம் பார்ப்போம். உசியா மதில்களை கட்டி தன்னை பலப்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு சொந்தமா இருந்ததை பெலிஸ்தரிடம் இருந்து சுதந்திரித்துக் கொண்டதான அவனுடைய ஜீவியத்தில் நடந்த காரியங்கள் முதலானவைகளும் அவனுடைய புகழ் எகிப்து மட்டும் சென்றதும் ஏசாயாவின் ஜீவியத்தின் மேல் ஆதிப்பை உண்டாக்கினது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ராஜாக்களின் நாளாகவும் அனைத்திலும் சாலமோனுக்கு அடுத்ததாக வேறு எந்த ராஜாவின் புகழும் உசியாவை போன்று பரம்பி போகவில்லை. ஏன்? ஏனென்றால் அவன் ஒரு எடுத்துக்காட்டாய் இருந்தான். அவன் தேவனோடு நினைத்திருந்தான். அவனுடைய ஜனங்கள் எந்த விதமாய் நினைத்திருந்தாலும், மாற்றவர்கள் எந்த விதமாய் நினைத்திருந்தாலும், அவனுடைய அரசியல்வாதிகள் அவனை வசப்படுத்திக் கொள்ள என்ன முயற்சித்தாலும், அவன் நேரடியாக தேவனோடு நினைத்திருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தான். இந்த வாலிப தீர்க்கதரிசிக்கு இது மகத்தான உதவியாயிருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருக்கிற ஒரு மனிதனை தேவன் எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார்? அவன் பெயர் பெற்றவனாய் ஒரு கால் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். மற்றவர்களை போன்று நடக்க வேண்டுமா அல்லது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டுமா என்பதை ஜனங்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் மற்றவர்களை போன்று ஜீவிக்கப் போகிறதா இருந்தால் நீங்கள் அவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய எல்லா வாஞ்சைகளையும் தேவனிடமாய் செலுத்தினால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் தீர்க்கதரிசி கூறினது போன்று நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக எப்பொழுதும் உங்கள் சிருஷ்டிகரை நினையுங்கள். இப்பொழுது இந்த ராஜா ஒரு மகத்தான மனிதன் என்ற நிலைமைக்கு வந்து அவனுடைய ராஜ்யத்தின் நீதிமான்களையும் ஏசாயாவையும் கவர்ந்து அது அவர்கள் ஜீவியத்தில் பாதிப்பை உண்டாக்கினது. அவன் சுய பாதுகாவலுக்குள் இருக்கிறேன் என்ற நிலையை அடைந்தான். அங்கேதான் நீங்கள் உங்கள் தவறை செய்கிறீர்கள். அங்குதான் அநேக நீதிமான்கள் அவமானத்தின் மண்ணை, தோல்வியின் மண்ணை கவ்வுகிறார்கள். காரணம் என்னவென்றால், நாம் சுய பாதுகாவலாய் இருக்கிறோம் என்று உணர துவங்குகிறார்கள். நான் இவ்வளவு காலமாக கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கின்றேன் என்று சிந்திக்க முற்படுகின்றார்கள். அவர் எண்ணத்தை உங்கள் முன்பாக வைத்தாலும், அது வேண்டுமானாலும் அல்லது வேண்டாமானாலும் சரி, நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் என்னவா இருந்தீர்கள் என்பது காரியமல்ல, இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதுதான் காரியம். ஒரு நிலைமையை அடைந்து விட்டதாக தனக்குள் தானே எண்ணிக்கொள்ளும் ஒரு நிலையை அந்த ராஜா அடைந்தான். பெருமை அவனுடைய இருதயத்தை ஆண்டு கொண்டது. அதுதான் நமக்கும் ஏற்படுகிறது. என்னை மன்னித்துக் கொள்வீர்களானால், இந்த தேசம் முழுவதுமாக நமது சபைகளுக்கு இதேதான் சம்பவித்திருக்கிறது. அவைகளில் இருக்கிறவர்கள் அருமையான ஜனங்கள், உலகிலேயே மிக சிறந்தவர்கள் சபைகளுக்கு போகிறார்கள். அருமையான ஜனங்கள் உலகிலே மிக சிறந்தவர்கள் சபைகளுக்கு போகிறார்கள். ஆனால் காரியம் என்னவென்றால், ஸ்தாபன ஒழுங்குகள் தங்களை உயர்த்தி கொண்டு பெருமை பாராட்டுகிறது. மெத்தடிஸ்டுகளுக்கு சம்பவித்தது அதுதான், பாப்டிஸ்டுகளுக்கு சம்பவித்தது அதுதான், நசரேயர்களுக்கு சம்பவித்தது அதுதான், யாத்ரீக பரிசுத்தர்களுக்கு, பெண்டெகோஸ்தினருக்கு சம்பவித்தது அதுதான். உயர்த்தி கொண்டவர்களாய், தங்களால் ஆகும் என்பவர்களாய், சுய சித்தம் உள்ளவர்களாய், பெருமை உள்ளவர்களாய் ஆகி அவர்களிடம் நீங்கள் ஒன்றையும் கூற முடியாதவர்களாகி விடுகிறார்கள். அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக பிரவேசிக்க தேவனுக்கு வழியே கண்டுபிடிக்க முடியாமற் போகிறது. காரணம் என்னவென்றால், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலைமைக்குள்ளாகி ஒருவரும் எதையும் சொல்லக்கூடாமற் போகிறது. அவர்கள் சகோதரர்களுடன் விவாதங்களினால் தங்களை சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய கோட்பாடுகளினால் அவர்களுக்கு சுவர்களை உண்டாக்கிக் கொள்ளுகின்றனர். அவர்கள் அப்படி செய்யும் போது அவர்கள் தேவனை பின்னாக விட்டு விடுகிறார்கள். வைத்தியர்களுக்கு அதுதான் சம்பவிக்கிறது. அவர்கள் அவ்வளவு சுயநலம் உள்ளவர்களாகும் போது அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து எந்த உதவியும் தேவையில்லை என்ற நிலைக்கு போய்விடுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒருவர் என்னுடன் தொடர்பு கொள்ள நான் விரும்பவில்லை. எந்த காரியத்திற்கும் நீங்கள் தேவனை தள்ளிவிடும் போது என்னையும் தள்ளிவிடுவதையே நான் விரும்புகிறேன். என்னவென்றால், நீங்கள் எப்பொழுதும் தேவனை முதலில் நினைவு கூற வேண்டும். அந்த ராஜா மேட்டுமை கொண்டான். சபைக்கு போக துவங்குகிற ஒரு குடும்ப ஜனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் அந்த சிறு குடும்பத்தை சுகப்படுத்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களுடைய ஜீவியங்களில் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். சிறு பிள்ளைகள் மேஜை சுற்றிலுமாய் இருந்து ஜெபிப்பார்கள். படுக்கைக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் ஜெபிப்பார்கள். தாயும் தகப்பனுமாக சேர்ந்து ஜெபிப்பார்கள். அவர்கள் அமிதமாய் தொடர்ந்து செய்யும் மட்டாய் அவர்களோட குடும்பமாய் இருப்பார்கள். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒன்றும் உடையவர்களா இல்லை. ஒரு கால் ஒரு பழைய டப்பா கார் இருந்திருக்கலாம், அதில் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கலாம் அல்லது நடந்து போய் கொண்டிருக்கலாம். முடிவில் அவர்களுக்கு ஒரு நல்ல கார், ஒரு மேலான வீடு உண்டாயிருக்கலாம். அதற்கு பின்னர் முதலாவதாக நடக்கும் காரியம் உங்களுக்கு தெரியும், உயர் வகுப்பினர் என்று அழைக்கப்படுபவர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புகின்றனர். அவர்கள் ஒரு வித்தியாசமான சுற்றுப்புறத்தின் மத்தியில் அதற்குள் இடம் மாறுகின்றனர். அங்கே அவர்கள் தவறான செல்வாக்கின் பாதிப்புக்குள்ளாகின்றனர். தேவனுடைய ராஜ்யம் இருக்கின்ற இடத்தில் தேவனுடைய மகிமை எங்கு ஊற்றப்படுகின்றதோ அங்கே அவர்கள் தரித்திருக்க வேண்டும். எங்கே இரவு பகலாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் போஷிப்பிக்கப்படுவீர்களோ அங்கே இருங்கள். அப்பொழுது நடக்கின்ற முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியும், வீட்டிலேயும் லௌகிக காரியங்களேயும் வேறு பிரிதல் உண்டாகி அவர்களுக்கு மேட்டிமை உண்டாகின்றது. உசியா அதை செய்தான், அவன் மன மேட்டிமை அடைந்தான், அதிக பெருமை கொண்டவனானான். அவன் என்ன செய்ய முயற்சித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய இருதயத்திலே மேட்டிமை அடைந்த போது அவனை உண்மையாக என்ன பற்றி கொண்டது? வேதாகமத்தில் 2 நாளாகமும் 26 அதிகாரத்தில் நாம் இந்த விதமாய் பார்க்கிறோம். தூப கலசத்தை தன் கருத்தில் பிடித்துக் கொண்டு அவன் தூபம் காட்டும்படியாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று நாம் கண்டறிந்தோம். அவன் அந்த விதமாக செய்த போது அந்த ஆலயத்தின் ஆசாரியனும் அவனுடன் இருந்த மற்ற 80 ஆசாரியர்களும் சேர்ந்து அந்த ராஜாவிடம், நீர் அதை செய்ய வேண்டாம், நீர் தவறு செய்கிறீர், நீர் ஒரு ஆசாரியன் அல்ல, நீர் ஒரு ராஜா ஒரு ஆசாரியன் அல்ல என்று கூறினார்கள். உசியா கோபம் மூண்டவனாக கோபத்தோடு பேசினான். அவனுடைய கோபம் அவனுக்குள் எழும்பி எப்படியும் உள்ளே போக தூப கலசத்தில் அக்கினியிட்டான். அவன் தன் கோபத்திலே நின்று கொண்டிருந்த அந்த இடத்திலேயே தேவன் அவனை குஷ்டரோகத்தால் அடித்தார். அவன் ஒரு குஷ்டரோகியாகவே மரித்தான். அவர்கள் அவனை தேவாலயத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியதாக இருந்தது. அங்கேதான் நமக்கு ஒரு பாடம் இப்பொழுது இருக்க போகிறது. அவனுடைய பதவியில் தேவன் அவனை ஆசீர்வதித்த இடத்தில் இந்த மனிதன் மாத்திரம் திருப்தியா இருந்திருந்தால், ஆனால் அதனோடு அவன் திருப்தியா இல்லை. அவன் வேறொருவருடைய ஸ்தானத்தை எடுக்க விரும்பினான். வேறெதுவாய் நீ இருக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் அப்ஷா கூறினது போன்று உங்களுக்கு அவரை ஞாபகம் இருக்கிறதா? 68 வருஷங்களாக குணமாய் இருந்தவர் அங்கே நடந்த கூட்டத்தில் சுகமாக்கப்பட்டார். அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். அவர் சொன்னார், நீ இல்லாத ஒன்றாய் இருக்க முடியாது என்று. ஆக அது முற்றிலுமாய் உண்மை. தேவன் உன்னை எங்கே அழைத்தாரோ அந்த உன்னுடைய அழைப்பிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். அவன் ஒரு ராஜாவாக இருக்குமட்டாய், ஒரு ராஜா என்ற முறையில் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் தான் ஒரு ஆசாரியன் என்று அவன் நினைத்த போது தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்த காரணத்தினால் அவன் விரும்பின எந்த பதவியிலும் இருக்கலாம் என்று கருதினான். ஒரு ராஜா என்ற முறையில் அவன் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். ஆனால் அவன் ஒரு ஆசாரியின் ஸ்தானத்தை எடுக்க பிரயாசித்த போது அவன் ஒரு ஆசீர்வாதமாக அல்ல, அவர்கள் மேலிருந்த ஒரு சாபமானான். அப்படி அநேகர் நம்மிடையே உள்ளனர். எல்லாருமே பந்தை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகின்றனர். புரிகின்றதா? நீங்கள் ஒரு கால்பந்து விளையாட்டு விளையாடும் போது நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்றால், பந்தை உடையவனிடம் இருந்து அதை பறித்துக் கொண்டு போக எல்லாரும் முயற்சிப்பதல்ல. அந்த பந்தை அவன் கொண்டு போவதற்கு நாம் அவனை காக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எல்லாருமாக சேர்ந்து ஒரு கோல் போட முயற்சிக்கிறோம். புரிகின்றதா? தங்கள் கட்சியில் உள்ள ஒரு மனிதன் பந்தை எடுத்துக்கொண்டு கோலை நோக்கி ஓட, எதிர்கட்சியில் உள்ள விளையாட்டுக்காரர்கள் அவனை நெருங்க விடாமல் அவனை காத்து, நம்முடைய கட்சிக்காரன் அந்த பந்தினை எடுத்துக்கொண்டு போக விடுவதற்கு பதிலாக அவனுடைய கரத்திலிருந்து அந்த பந்தை பிடுங்க ஒவ்வொருவரும் முயற்சிக்கும் அளவிற்கு ஒரு ராஜா பயிற்சி பெறாதவனாய் இருப்பான் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? அப்படியானால் நீங்கள் தோல்வி அடைவது உறுதியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்மிடையே அதே காரியம் காணப்படுகிறது. தேவன் காட்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நாம் காணும் போது எல்லா எதிரிகளையும் அதனண்டு சேராதபடி நாம் காப்போமாக. பந்தாட்டத்தில் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடுபவர்களாக இராமல் நம்முடைய செல்வாக்குகள் பந்தை கொண்டு செல்பவனை காக்கும்படியாய் உபயோகித்து அதை சமாளித்து எதிர்ப்பு இல்லாத காரணத்தால் அவன் பந்தை எடுத்துக் கொண்டு செல்லும்படியாய் செய்வோமாக. நீ செய்ய வேண்டியதெல்லாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சமாளிப்பவர்களாக இருக்க வேண்டும். முழு சுவிசேஷ வர்த்தக மனிதர்களால் உலகமெங்கிலும் குழுக்களை நிறுவ அவர்களுக்காக நான் உலகமெங்கும் பேசுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் ஜமைக்காவில் உள்ள கிங்ஸ்டன் என்று நினைக்கிறேன், அவர்களுடைய கூட்டத்தில் காஸ்ட்ரோவும் மற்றவர்களும் வந்திருந்தனர். அல்லது அவர்கள் இருந்த இடத்திற்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்தவிடமாகத்தான் அந்த தீவில் இருந்த பெருமக்கள் அனைவரும் அக்கூட்டத்திற்கு வந்திருந்தனர். அந்த வர்த்தக புருஷர்கள் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவர்களுடைய ஸ்தானத்தில் இல்லை. பிரசங்கிமார்களாகிய நாங்கள் அதை நிதானத்தில் வைக்க மிகவும் கஷ்டப்பட்டு சமாளிக்கிறோம். அவர்களால் கூடிய மிக சிறிய செல்வாக்கையே அவர்கள் பயன்படுத்தினர். அவர்களுக்கு தெரிந்த முறைகள் அனைத்தையும் இந்த விதமாயும் அந்த விதமாயும் உபயோகித்து அவ்வளவாக அதை குழப்பி என்ன செய்வதென்றே உங்களுக்கு புரியாமல் போகிறது. அநேக சமயங்களில் ஒரு சிறு சபையில் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் போது யாராவது ஒருவர் அங்கு சென்று ஜெப கூட்டத்தை நடத்த விருப்பப்படுவார். பின்னர் வேறு உண்மையாக இதை கூறுகிறதோ அதைவிட வித்தியாசமான கருத்தை அவர்கள் உடையவர்களாய் இருப்பார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் இந்த விடமாய் விசுவாசிக்கிறான். அவன் தனக்கென்று ஒரு செல்வாக்கை துவக்கி அதனின்றி அநேகரை இழுத்துக் கொள்வான். செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த செய்தியை அது போகின்ற விதத்திலே போகவிட்டு அதை பாதுகாக்க வேண்டும். அதனோடு இழுத்திருங்கள். மற்றெல்லாவற்றையும் அதனின்றி வராதபடி அகற்றிவிடுங்கள். நாம் லக்கை நோக்கி ஓடுவதாயிருந்தால் அப்படி செய்யுங்கள். நான் சொன்னேன், சகோதரனே, அங்கு ஏதோ தவறு இருக்கிறது. நீங்களோ வியாபார புருஷர்கள், முதல் ஸ்தானத்திலே உங்களுக்கு அணுகுமுறையே புரியவில்லை. ஊழியத்தை எப்படி அணுகுவதென்றே உங்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் ஊழியமே தேவனால் அழைக்கப்பட்ட வரமாயிருக்கிறது. தேவன் சபையிலே முதலாவதாக அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் ஏற்படுத்தினார். சபையானது பூர்ணமடைவதற்காக அவர்களை தேவன் உள்ளே ஏற்படுத்தினார். வர்த்தக புருஷர்கள் சாட்சிதான் கூற வேண்டும். ஸ்திரீகள், வீட்டு பெண்மணிகள், வேறு யார் வீட்டிலோ வேலை செய்யும் பெண்களாய் இருந்தாலும் கூட நீங்கள் சாட்சி கூறலாம். ராஜ்யத்துக்கென்று எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய சொந்த கருத்துக்களை ஒருபோதும் உட்புகுத்தாதேயுங்கள். செய்தி கூறுகிறதை மட்டுமே கூறி தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். புரிகின்றதா? அப்பொழுது ஒரு கால் உங்களால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். தேவன் உங்களை அழைத்திருந்தால் ஒழிய நீங்கள் பிரசங்கம் செய்யாதீர்கள். சாட்சி கூறுவதோடு அப்படியே இருந்து விடுங்கள். ஏனென்றால் அப்படி இல்லாமல் போவீர்களானால் நீங்கள் தவறான பதவிக்கு சென்று எல்லாவற்றையும் குழப்பி விடுவீர்கள். அவ்வளவுதான். அது தேவனை பிரியப்படுத்துவதே இல்லை. இது அதை இங்கே நிரூபிக்கிறது. இந்த ராஜா இங்கே கடிந்து கொள்ளப்பட்டு தேவாலயத்தின் ஆசாரியனால் உண்மை எடுத்து கூறின போது அவன் தவறாயிருக்கிறான் என்றும் ஆரோனுடைய வம்சத்தால் அதை செய்யும்படியாய் தேவனால் அழைக்கப்பட்டு அவர்கள் மாத்திரமே அந்த ஊழியத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர் என்று கூற முயற்சித்தார்கள். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவேதான். அதற்காகவே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்தார்கள். ஒரு ராஜாவானவன் அவன் எவ்வளவுதான் நீதிமானாயிருந்தாலும் சரி, அல்லது தேவன் எவ்வளவுதான் அவனை ஆசீர்வதித்திருந்தாலும் சரி, தூபம் காட்ட அவனுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. அவன் ஆசாரியனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். அதை அவன் செய்யவே கூடாது. அவன் கடிந்து கொள்ளப்பட்ட போது அவனுக்கு கோபம் உண்டாயிற்று. அவனுடைய கோபம் அதிகரித்த அந்த நேரத்திலேயே அவனுடைய முகத்தில் குஷ்டரோகம் தோன்றினது. அவன் குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்ட உடனேயே தூப கலசத்தை போட்டுவிட்டு ஆலயத்தை விட்டு வெளியே ஓடினான். பார்த்தீர்களா? வேறு யாரோ ஒருவரை பாவனை செய்யுதல், நாம் அதை செய்யக்கூடாது. அவனுடைய கோபத்தில் அவன் தவறு செய்தான். அதன் விளைவாக அவன் அடிக்கப்பட்டான். நிச்சயமாக இந்த வாலிப தீர்க்க தரிசிக்கு ஒரு பாலமாய் இருந்தது. அதாவது எவ்வளவு மகத்துவமானவனாய் இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய அழைப்பின் ஸ்தானத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. இந்த செய்தி ஒலிபரிவாக்கப்படுகிறது என்பதையும் அது உலகமெங்கும் போக போகிறது என்றும் காடுகளுக்குள்ளும் பழங்குடி மக்களுக்கும் இடையேயும் போக போகிறது என்றும் உணர்ந்தேன். இன்றிரவு இங்கே பிரசங்கிக்கப்படும் இந்த செய்தியானது பல பாஷைகளில் மொழிபெயர்க்கப்படும். ஆனால் இதை நான் என் முழு இருதயத்தோடு கூறுகிறேன். நீர் ஏன் குறிப்பிட்ட ஸ்தாபனத்தை சேர்ந்து கொள்ள கூடாது? நீர் ஏன் பெண்டெகோஸ்தேயரிடம் இசைந்து போக கூடாது? நீர் ஏன் இந்த கூட்டத்தாரோடு சேர்ந்து போக கூடாது? நீர் ஏன் இந்த சிறு காரியங்களை எல்லாம் கண்டு காணாமல் விடக்கூடாது என்று அநேக ஜனங்கள் கூறுகின்றனர். என்னால் எப்படி அதை செய்ய முடியும்? நான் அந்த செய்தியோடு நிலைத்திருக்க வேண்டும். அங்கே நீங்கள் காணுகின்றபடியாய் அந்த ஒளியில் கர்த்தருடைய தூதனானவன் நதியில் தோன்றின போது அது அரசாங்கத்தாலும் மற்ற எல்லாவற்றினாலும் விஞ்ஞான ஆய்வினாலும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. இந்த வார்த்தையோடு நிறுத்திருக்கும்படி என்னிடம் அவர் கூறினார். அப்படியாய் இருக்கும் போது வார்த்தைக்கு பதிலாய் ஒரு கோட்பாட்டை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அடையாவது செய்யும்படியாய் அங்கே வெளியே மனிதர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அதை செய்யட்டும். ஆனால் நாமோ வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்புரவாகாதீருங்கள், வார்த்தையில் நில்லுங்கள். ஒப்புரவாகிக் கொண்டு வேறொரு காரியத்தை செய்ய முயற்சிப்பதோ அல்லது மனமேட்டிமடைந்து நமக்குள்ளாகவே ஓஹோ என்னால் இதை செய்து அதிக பணம் சம்பாதிக்க முடியும், என்னால் இதை செய்து எல்லா சகோதரர்களையும் என்னோடு இணங்க வைக்க முடியும் என்று கூறுவது பயங்கரமான காரியம் என்பதற்கான காரணங்களை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். இந்த வார்த்தையோடு என்னால் ஒப்புரவாக முடியும். அதனால் 99% போதகர்களிடம் வந்து ஓ அது மிகவும் அருமையானது, அது மிகவும் நல்லது என்று கூறும்படியா செய்ய முடியும். இப்போது எனக்கு தெரியும் அவர்கள் அநேகர் என்னை அழைக்கின்றனர். அது என்ன? அப்பமும் மீன்களுமாய் இருக்கிறது. ஜனங்கள் சுகமடைகிறதையும் சிந்தனைகள் வகையறுக்கிறதையும் தேவனுடைய வல்லமைகள் முதலாளவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றதையும் காண்கிறார்கள். அவர்கள் உங்களை அழைத்துக் கொண்டு போய் கூட்டங்கள் நடத்தி அவர்களுடைய சபைகள் காரியங்களுக்கு ஜனங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் விரும்புகிறார்கள். ஆனால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டத்திற்கு வரும்போது அதை விட்டு அவர்கள் விலகி போய் விடுவார்கள். புரிகின்றதா? உங்களால் அதை செய்ய முடியாது. வார்த்தையோடு நிலைத்திருங்கள். அந்த வாலிப தீர்க்க தரிசிக்கு இது ஒரு பாரமாக இருந்தது. அதாவது ஒருவன் என்னவாய் இருக்க பிரயாசித்தாலும் சரி, அவன் அவனுடைய அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது. ஓ என்ன மனதனை பற்றிய தேவனுடைய ஒழுங்கை அவன் கற்றுக்கொண்டான். ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கட்டளை என்னவென்றால் அவருடைய ஸ்தானத்தில் நிலைத்திருப்பதே ஆகும். ஒரு ஸ்திரீக்கு தேவனுடைய கட்டளை என்னவென்றால் அவளும் கூட அவளுடைய ஸ்தானத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே ஆகும். உன்னால் ஒரு புருஷனுடைய ஸ்தானத்தை எடுக்க முடியாது. அவர்கள் அதை செய்ய முயற்சிக்கிறார்கள், ஆனால் அது செய்யாதேயுங்கள். புருஷனே, நீ ஸ்திரீயின் ஸ்தானத்தை எடுக்காதே. ஒரு ஸ்திரீயை போன்று உடுக்காதே. ஸ்திரீயே புருஷனை போன்று உடுக்காதே. அப்படி செய்வது தவறு என்று வேதம் கூறுகின்றது. ஒரு சிறுகளின் உடைகளை தரித்துக் கொள்ளுகிற ஸ்திரீயானவள் தேவனுக்கு முன்பாக அசுசியாயும் ஒரு அருவறுப்பாயும் இருக்கிறாள் என்று வேதமானது கூறுகின்றது. புரிகின்றதா? ஆனால் இப்பொழுதோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமே தெரிகிறதில்லை. பார்த்தீர்களா? அதற்கு விரோதமாக அதை கூவாமல் வேறு என்ன செய்ய முடியும்? அப்படியானால் அதை நீங்கள் செய்யும் போது இந்தியானா நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீங்கள் இந்த வார கண்டீர்களா? என்ன ஒரு அவமானம்! ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கே போர்ட் புல்டனில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் சிலர் இன்றிரவு இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு சிறு பெண் குட்டையான கால்சட்டையை அணிந்து கொண்டு பள்ளிக்கு வந்ததினால் அவளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் இந்த வாரம் குட்டையான கால்சட்டையை அணிந்து கொண்டு பள்ளிக்கு வர மறுத்ததால் ஒரு சிறு பெண்ணின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவளை பள்ளியிலிருந்து நீக்கி வெளியேற்றினர். நாம் அந்த நாட்டுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இது ஒரு சாதீனம் உள்ள நாடு என்று எண்ணினேன். ஆர்க்கு சுதந்திரம், அதில் நமக்கு உரிமை உண்டு என எண்ணினேன். இந்த தகப்பன் எழுப்பி நின்று நீதிமன்றத்தில் எங்களுடைய பெண் பிள்ளைகள் குட்டையான கால்சட்டை அணிவது எங்களுடைய மார்க்க விசுவாசத்திற்கு முரணாயிருக்கிறது. எங்களுடைய 16 அல்லது 17 வயது சிறுமிகள் குட்டையான கால்சட்டைகள் அணிந்து கொள்வதென்பது எங்களுடைய மார்க்க விசுவாசத்திற்கு எதிராக இருக்கிறது என்று கூறினார். அவர்களோ அந்த வழக்கை தள்ளிவிட்டு பிள்ளையை பள்ளி நின்று நீக்கிவிட்டனர். சர்வதேச ஐக்கிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதில் சேர மறுக்கும் யாவரையும் ஒதுக்கி தள்ளி அப்படி ஒன்றை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதில் எல்லா சபைகளையும் சபைகளின் சங்கங்களையும் ஒன்றாக இணையும்படி செய்து அதில் சேர மறுக்கின்ற அதனோடு இணைய மறுக்கின்ற யாவருக்கும் அவர்கள் ஒரு பிரத்யேக மாகாணத்தை உண்டாக்குகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் அலாஸ்காவுக்கு அனுப்ப போகிறார்களாம். நீங்கள் அந்த குளிர்ந்த சீதோசனத்திற்கு போக தயாராகுங்கள், ஏனென்றால் அது வந்துவிடும் போல் தோன்றுகிறது. எனவே என்ன ஒரு அவமானம்! என்னுடைய ஜீவகால நண்பன் ஜிம் பூல், அவருடைய மகன் இன்றிரவு இங்கே நின்று கொண்டிருக்கிறான். அவருடைய தகப்பனார் இங்கு வந்து அவருடைய மகன் செய்ததை கூறியிருந்தால் நலமாயிருக்கும். இன்று நாங்கள் தொலைபேசியின் மூலமாக பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் ஒரு விரிவுரையாளரையோ அல்லது வேறு யாரோ ஒருவரையோ பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் யார் என்று ஞாபகம் வரவில்லை. அவர் சொன்னார், முன்பெல்லாம் அமெரிக்க மக்கள் வாரத்துக்கு ஒரு முறை குளித்து தினமும் ஜெபிப்பார்களாம். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் தினமும் குளித்து வாரத்துக்கு ஒரு முறை ஜெபிக்கிறார்களாம் என்றாராம். அதைவிட நான் குளிக்காமலே இருந்து விடுவேன் என்று நம்புகிறேன். ஆனால் நாம் எவ்வளவாய் விழுந்து போயிருக்கிறோம் என்பதை இது காட்டுகிறது. இந்த தேசத்திற்கு என்ன நேர்ந்து விட்டது? சுமார் 5 வருடங்களுக்கு முன்பாக நான் ஓஹியோவில் அங்கே ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். கூட்டம் நடந்த இடத்தின் பெயர் என்ன? சட்டாக்வா. நான் தங்கியிருந்த விடுதியில் வானொலி செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தேன். அந்த செய்தியில் ஓஹியோவில் உள்ள நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் சுதந்திர மலர் மாறித்து விட்டது என்று அதில் கூறப்பட்டிருந்தது. பொது பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புவதில் ஆமிஷ் வகுப்பாருக்கு பிரியமில்லை. அவர்களுக்கு அவர்களுடைய பள்ளிகள் இருந்தன. இவர்கள் வாழ்ந்து வந்த இந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் இவர்களுடைய பள்ளி ஏதும் கிடையாது. ஓஹியோவிலும் இண்டியானாவிலும் ஒரு சட்டம் உண்டு. அது தேசிய சட்டம் என்று நினைக்கிறேன். அதன்படி 16 வயது மட்டும் எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு அவசியம் போக வேண்டும் என்றிருந்தது. இந்த மனிதனுக்கு 16 வயதை அடையாத சில பையன்களும் பெண்களும் இருந்தன. அரசாங்க பள்ளிக்கு அவர்களை அனுப்ப அவர்கள் மறுத்தனர். ஏனென்றால் அங்கே டார்வின் தத்துவத்தை கற்றுக் கொடுத்தனர். அதாவது ஒரு தனிப்பட்ட அணுவில் இருந்து தான் மனிதன் உருவானான் என்றும், ஒரு குரங்காய் இருக்கிறான், குரங்கின் மேன்மையான ஒரு நிலை அவ்வளவுதான் என்பதாகும். எனவே அவர்கள் இந்த தத்துவத்தை ஒப்புக்கொள்வதில்லை. அவர்களுடைய பிள்ளைகளும் இதனை அவர்கள் காதுகளால் கேட்கவும் அவர்கள் விரும்பவில்லை. எனவே நீதிமன்றம் அவர்களை விசாரித்தது. பெண்கள் கத்தரிப்பது போன்று தலைமையை கத்தரித்துக் கொண்டு மேல் அங்கிகளை அணிந்து கொண்டிருந்த அறிவு நிறைந்த இந்த நீதிபதி வயது சென்ற இந்த தகப்பனையும் தாயையும் நோக்கி, ஐயா, ஓஹியோ நாட்டு சட்டப்படி பிள்ளைக்கு 16 வயது ஆகுமட்டும், அவர்கள் பள்ளிக்கு சென்றாக வேண்டும் என்று இருக்கிறது. நீரோ பள்ளிக்கு அனுப்ப மறுக்கிறேன். இதற்கு உமது பதில் என்ன என்றார்? அதற்கு அந்த தகப்பன், கனத்துக்குரிய ஐயாவே, இந்த அழகான நாட்டின் சட்டங்களை நான் மதிக்கிறேன். நானும் ஒரு சுதேசி. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நாங்கள் இங்கே வந்தோம். மார்க்க சுதந்திரத்துக்காகவே எங்களுடைய முன்னோர்கள் இங்கே வந்தனர். அதனால் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். மார்க்க சுதந்திரத்துக்காகவே இங்கே இருக்கிறோம். ஒரு மனிதனாக இருக்க நாங்கள் ஒரு குரங்கில் இருந்து வந்தோம் என்று விசுவாசிப்பதில்லை என்று எங்களுடைய மார்க்கம் போதிக்கின்றது. நாங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே இந்த விதமாய் போதிக்கின்ற ஒரு பள்ளிக்கு எங்கள் பிள்ளைகளை அனுப்புவது என்பது எங்களுடைய மார்க்க விசுவாசத்திற்கு முரணாயிருக்கிறது. ஆகையினால் எங்களுடைய பிள்ளைகள் போகும்படியாக இங்கே ஏதும் பள்ளிகள் இல்லை. நாங்கள் சட்டங்களை மதிக்கவில்லை என்பதற்காக அல்ல, நீங்கள் விசுவாசிப்பதை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அதை விசுவாசிப்பதில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு அது கற்றுத்தரப்படுவதையும் நாங்கள் விரும்பவில்லை என்று கூறினார். அதற்கு நீதிபதி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் நீங்களும் உங்கள் மனைவியும் 2 வருடம் சிறைவாசம் செய்ய வேண்டும் என்றார். உங்கள் தீர்மானம் என்ன என்று கேட்டார். அதற்கு தகப்பனார் சொன்னார், தாயும் நானும் 2 வருடம் சிறைவாசம் செய்வோம் என்று கூறினார். அவர்கள் அப்படியே திரும்பி நடந்தார்கள். அந்த வயதான நீதிபதி சிறிது குத்தப்பட்டார். எனவே அவர், ராயனுடைய ராயனுக்கு செலுத்துங்கள் என்று வேதம் கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்டார். அந்த தகப்பனார் அப்படியே திரும்பி பார்த்து, தேவனுடையதை என்றார். செய்தியாளர் அங்கே நின்று கொண்டு, சரி, அப்படியானால் சுதந்திரம் என்றார். அப்பொழுது நீதிபதி, உங்களுக்கு 2 வருடம் சிறைவாசம் என்று கூறினார். அந்த செய்தியாளர், அப்படியானால் இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் சுதந்திர மலர் மறித்து விட்டது என்று கூறினார். இல்லை, ஆமிஷ் வகுப்பினர் எவ்வளவு விசித்திரமானவளா இருந்தாலும் பரிசுத்த வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களிடையே சிறு பிள்ளைகளின் சீர்கேடு இருப்பதாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எங்கிலும் சான்றுகள் இல்லை. அவர்களுடைய மார்க்கத்தில் ஒரு நபரோ அல்லது ஒரு பிள்ளையோ அந்நிலையை அடையவில்லை. அவர்கள் விசித்திரமானவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சரியான வழியிலே வளர்க்கப்பட்டவர்கள். அவர்களை நான் குறை கூற மாட்டேன்.
ஆனால் கவனியுங்கள், பாலரானது சரியாக அங்கேயே மறித்து விட்டது. ஆனால் 10 நிமிடங்களுக்குள் அது மீண்டும் உயிர் பெற்றது. நீதிமன்றத்தில் வழக்கு சம்பந்தமாக வேலை பார்க்கும் அனைவரும் தங்கள் வழக்கு புத்தகங்களை ஓரமாக தள்ளிவிட்டு, அப்படியானால் நாங்கள் எங்கள் வேலையை ராஜினாமா செய்து விடுகிறோம். அந்த அரசியல் சட்ட உரிமை முறிக்கப்படுமானால் மற்ற யாவத்தையும் அவர்கள் முறித்து போடுவார்கள் என்று கூறினார்கள். பள்ளியில் ஜெபம் சொல்வதை குறித்து அந்த வயதான மெத்தடிஸ்ட் பேராயர் என்ன கூறினார் என்பதை அன்றொரு நாள் நீங்கள் கவனித்தீர்களா? அது மெத்தடிஸ்ட் சபை அல்ல, அந்த பேராயர் அதை அறிந்திருக்க போதுமான ஞானமுள்ளவராயிருந்தார். நம்முடைய பள்ளிகளில் ஒரு குறிப்பிட்ட ஜெபத்தை திணிக்க முயன்று கொண்டிருந்த இன்னொரு கூட்டமாய் அது இருக்கிறது. அதை அவர்களால் திணிக்க கூடுமானால் இன்னொன்றையும் அதிவேகமாய் நுழைத்து விடலாம் என்பதற்காக முயற்சித்தார்கள். அவர்களால் முடிந்த அளவில் எல்லா வழிகளையும் அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படியும் நுழைந்து விடுவார்கள். ஓ, நமக்கு சிலுவை வேண்டும். நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தில் நமக்கு கிறிஸ்து வேண்டும். ஒரு பானை கூட உங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு மனிதனின் செல்வாக்கினால் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டாம். நீங்கள் ஓட்டிச் சொல்ல ஒரு மேலான வாகனத்தை அல்லது ஜீவிக்க ஒரு நல்ல வீட்டை தரும் ஒரு மனிதனால் வசீகரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக நீங்கள் கொண்டுள்ள உங்கள் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடாதீர்கள். அதை நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். எப்பொழுதும் தேவனால் நடத்தப்பட்டு அவரால் ஆதரிக்கப்பட்டு தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று உனக்கு தெரிந்த ஒருவனை பின்பற்றுங்கள். தவறான நடத்துதலை உள்ளவர்களை பின்பற்றாதீர்கள். ஆம், சரிதான். இன்னொருவனுடைய ஸ்தானத்தை நீ எடுத்துக்கொள்ள முயற்சியாரே. தேவாலயத்தில் அவனுக்கு உண்டான தரிசனத்தில் தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க அவன் கண்டான். இப்பொழுது பாருங்கள், அந்த ராஜா ஏசாயாவுக்கு முன்பாக ஒரு நல்ல எடுத்துக்காட்டை உண்டு பண்ணியிருந்தான். அந்த ராஜா அவருடைய அழைப்பை விட்டு விலகின உடனே தேவன் அவனை குஷ்டரோகத்தினால் அடித்ததையும் ஏசாயா கண்டான். பின்னர் ஏசாயா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினான். உசியாவோ மறுத்து போனான். அவனுடைய கரங்களின் மேல் பலமாக இவன் சாய்ந்திருந்தான். அவன் போய்விட்டான் என்று அவன் எண்ணினான். அவன் என்ன செய்வான்? அவன் வாழ்க்கையை ஏறக்குறைய முடிந்து விட்டதாக அவன் கருதினான். எனவே அந்த வாலிப தீர்க்குதரிசி என்ன செய்தான்? அவன் ஜெபிக்கும்படியாய் நேராக தேவாலயத்துக்கு சென்றான். பலிபீடத்தின் மேல் விழுந்து கதறினான். சில சமயங்களில் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆதாரங்களே நம்மை விட்டு எடுபட தேவன் அனுமதிக்கிறார். சில சமயங்களில் வியாதி நம்மை தாக்கும்படி அனுமதிக்கிறார். ஏமாற்றங்கள், மனமுடையும் காரியங்கள் முதலானவற்றை அனுமதிக்கிறார். சில சமயங்களில் அவர் அதை செய்கிறார். அங்கேதான் உன்னை சுவிசேஷத்தின் மூலமாக இழுக்க முடியும். அதை பற்றிக் கொள்ள போதிய ஞானமுள்ளவர்களாய் இருங்கள். மூடத்தனமாய் அதை விட்டு விலகி செல்லாதேயுங்கள். கவனியுங்கள், ஏதாவது வித்தியாசமானதை அவன் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று ஏசாயா அறிந்திருந்தான். எனவே அவன் என்ன செய்தான்? அவன் தேவாலயத்துக்கு சென்றான். அவனுடைய கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி கதறினான். அப்பொழுது அவன் தரிசனம் ஒன்று கண்டான். அப்படி தரிசனம் காண்கையில் அவன் தேவனை கண்டான். இங்கே கீழே பூமியின் மேல் ஒரு சிங்காசனத்தின் மேல் அல்ல, உயரமான உன்னத சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டான். ஓ என்று அவருடைய வஸ்திர தொங்கல் இங்கே கீழே இருந்து வானங்கள் வரைக்குமாய் உயர்ந்திருந்தது. அங்கே தேவாலயத்தில் சேராவீன்கள் முன்னு பெண்ணுமாய் பறந்து கொண்டிருக்கிறதை கண்டான். ஓ என்று சேராவீன்களிடம் சொல்லுக்கு தீ மூட்டுபவர்கள் என்று அர்த்தம். பலிப்பிடத்துக்கு அருகில் இருப்பவர்கள். உண்மையில் பார்க்க போனால் பலியை வாங்கிக் கொள்பவனும் ஆராதிக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்துபவனும் சேராவீன்களே. பின்னர் அவனை தேவனிடத்தில் சமர்ப்பிக்கிறதையும் செய்வது சேராவீன்களே. இந்த சேராவீன்கள் தேவ தூதர்களாய் இருக்கிறார்கள். பலிபீட தண்டை தேவனுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள். அவர்கள் தான் பரிபொருளை வாங்கிக் கொள்பவர்கள். பாவமானது பரிகரிக்கப்படாமல் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வர முடியாது என்னும் தேவனுடைய நீதியை அது எடுத்து காட்டுகிறது. புரிகின்றதா? இந்த சேராவீன்கள் 7 சபை காலங்களில் அவர்கள் பக்கத்திற்கு ஒருவராக எப்படியாய் அந்த சுவிசேஷங்களை பாதுகாத்தனர் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? குடலொளி பட்டயத்துடன் ஏதேன் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தது மட்டுமாய் அதை கொண்டு சென்று நாம் பார்த்தோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர்கள் பலிபீடத்தை பாதுகாக்கின்றனர். அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகி ஏசாயா அவன் ஆவிக்குள்ளான போது பூமியின் ராஜாக்கள் அனைவருக்கும் உயரே தேவன் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிறதை முதலாவதாக கண்டான். நான் அந்த ராஜாவை கண்டேன். கர்த்தர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அப்போது அவன் உண்மையான ராஜாவை கண்டான். அவருடைய வஸ்திர தொங்கல் அவரை தொடர்ந்து வந்தது. அந்த தேவாலயத்தின் ஊடாக சேராபீன்கள் பறந்து கொண்டிருந்தன. அவைகள் முகத்தின் மேல் செட்டைகளையும் பாதங்களின் மேல் செட்டைகளையும் வைத்துக் கொண்டு இரண்டு செட்டைகளால் பறந்து கொண்டிருந்தன. அவைகள் பரிசுத்தேர் பரிசுத்தேர் பரிசுத்தேர், தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், பரிசுத்தேர் பரிசுத்தேர் பரிசுத்தேர், தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தனர். என்ன ஒரு இசை, என்ன ஒரு தாளம்! அவைகள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று மிகவும் மெதுவாக சொல்லி இருப்பார்கள் என்று நீங்கள் கூறலாம். ஏசாயா கூறுகிறான், அவர்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது என்று. அவர்கள் லேசாக பரிசுத்தர் 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 என்று கூறவில்லை. ஓ, என்ன ஒரு சத்தம்! அவர்களுடைய சத்தத்தால் நிலைகள் அசைந்து நடுங்கின என்று கூறப்பட்டுள்ளது. தேவனுக்கு அடுத்தாற் போல் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த தூதர்கள் உரக்க சத்தமிட்டு பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என கூறின. என்ன ஒரு தரிசனம்! ஓ, என்ன! மறுபடியுமாய் கவனியுங்கள், உசியாவின் கரத்தின் மேல் சாய்ந்தவனாய் இருந்த ஏசாயா தேவனுடைய நியாய தீர்ப்பின் கீழ் அவன் மரிக்கிறதை கண்டான். அதற்கு பின்னரே இந்த பரிசுத்த தூதர்கள் தேவனுக்கு அடுத்தார் போல் நின்று கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று இந்த சேராபீன்கள் சத்தமிடுவதை அவன் கண்டான். அந்த பரிசுத்த தூதர்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டனர். ஒரு பரிசுத்த தேவனின் மத்தியிலே பரிசுத்தமான தூதர்கள் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டனர் என்னும் போது நாம் யார்? ஓ, மெத்தடிஸ்டுகளே, பாப்டிஸ்டுகளே, பிரஸ்பிட்டேரியன்களே, பெண்டெகோஸ்டுகளே, நாம் யார்? பரிசுத்த தூதர்களே தங்களுடைய பரிசுத்த முகத்தை செட்டைகளால் மூடிக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது இந்த சேராபீன்கள் உண்மையாகவே தூதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். தூதர்கள் அங்கு நிற்பதில்லை, சேராபீன்கள் மட்டுமே அவருக்கு முன்பாக நிற்பவர்கள். அவர்கள் தூதர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள். தேவன் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராய் இருப்பதனால் பரிசுத்த தூதர்களும் கூட பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அவர்கள் அங்கே சொல்லக்கூடிய ஒரே காரியம் மாத்திரமே இருந்தது, அதாவது பரிசுத்த பரிசுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்பதே ஆகும். தேவனுடைய சமூகத்திலே நிற்க அவர்களுக்கு ஒரு விசேஷ மறைப்பு. நமக்கு என்ன விதமான மறைப்பு தேவையாயிருக்கிறது? அவர்களே மறைத்துக் கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. நான் இதை இப்பொழுதே கூற விரும்புகிறேன், ஏசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எல்லாவற்றுக்கும் போதுமானதாய் இருக்கிறது. அந்த சேராபீன்களுக்காக கிறிஸ்து மரிக்கவில்லை, இல்லை இல்லை, ஆனால் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களாய் இருக்கிறது. அவர் தூதர்களுக்காக மரிக்கவில்லை, அவர் பாவிகளுக்காக மரித்தார். அவர் பரிசுத்தமான ஜனங்களுக்காக மரிக்கவில்லை, அவர் பரிசுத்தம் இல்லாத ஜனங்களுக்காக மரித்தார். நீங்கள் பரிசுத்தமானவர்களை நினைத்துக் கொள்ளுமட்டாய் அவர் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆனால் நீ ஒன்றுமில்லை என்று உணர்ந்து கொள்ளும் போது அப்போது அவர் உனக்காக மரித்தார். புரிகின்றதா? நான் ஒன்றுமில்லை என்று நீ உணரும் போது அப்பொழுதுதான் உனக்காக மரித்த ஒருவர் அவரே, அவரே அந்த மரித்தவர் ஆவா. தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்தத்தை தவிர அவரிடத்தில் வேறொன்றும் இல்லை, அது மாத்திரமே தூய்மை. இப்பொழுது இந்த செட்டைகளை குறித்து நாம் சற்று கவனிப்போம். நாம் என்ன பார்த்தோம் என்றால் அவர்கள் இரண்டு செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளுகின்றனர். சிந்தித்து பாருங்கள், பரிசுத்த தூதர்களும் கூட ஒரு பரிசுத்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவர்களுடைய பரிசுத்த முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடியதும் ஒரே காரியம்தான், பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்பதே. அவர்கள் இரவும் பகலுமாக அபிடமாக ஆர்ப்பரித்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவன் கீழே இறங்கி வருவதற்கு அதுவே முதல் படியாயிருக்கிறது. இரவும் பகலும் ஓயாமல் நாம் அதிக சத்தமிடுகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். லட்சக்கணக்கான தூதர்கள் சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறார்களே, அதை குறித்து என்ன? அவர்களுடைய சத்தம் நிலைகள் அசையும்படியாயிருந்தது. ஒரு தூதன் பரிசுத்தர் 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 என்று சத்தமிடும் போது அசைந்தது. அந்த தூதனுடைய சத்தம் தேவாலயத்தையே அசைந்தது என்று உங்களுக்கு தெரியும். அங்கே லட்சக்கணக்கான தூதர்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் இரண்டு சட்டைகளால் முகத்தை மறைத்து இரண்டு சட்டைகளால் பாதங்களை மறைத்து பயபக்தியுடன் மரியாதையுடனும் சத்தமிடும் போது எப்படியா இருக்கும்? ஓ என்னே, பரிசுத்தத்தை குறித்து பேசுகின்ற எந்த காரியத்தின் பேரிலும் மரியாதையோ அல்லது பயபக்தியோ இப்போது கிடையாது. நீங்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசினால் உங்களை ஒரு பரிசுத்த உருளைகள் என்று அழைப்பார்கள். தேவனுக்கோ அல்லது அவருடைய ஜனங்களுக்கோ அல்லது அவருடைய வார்த்தைக்கோ எந்த மரியாதையும் பயபக்தியும் செலுத்தப்படவில்லை. இந்த கூட்டம் எங்கே போய் முடிவடைய போகின்றது? பென், நீ கூறினது சரியே. ஆண்டு நீ அதை ஆணித்தரமாய் கூறினாய் மகனே. ஆம், அது ஏறக்குறைய உண்மை. அப்படியானால் இந்த அவபக்தி உள்ள கூட்டம் எங்கே போய் முடியும்? தேவனிடம் மரியாதையே இல்லாத இவர்களை தான் இந்த அவபக்தி உள்ள கூட்டம் எங்கு போய் முடியுமோ? உங்களுக்கு தெரியும், ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறினால் ஜனங்கள் அதை வழக்கமாக மதித்தார்கள். ஆனால் இன்றைக்கோ அதை கொண்டு எவ்வளவு அதிகமாக கேலி செய்யலாம் என்றுதான் பார்க்கிறார்கள். புரிகின்றதா? அவபக்தியுள்ள கூட்டம். என்னே, ஏன் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இதுதான் காரணம். அதுதான் சத்தியம் என்று உணர்வற்று இருக்கிறார். தேவனை பற்றின உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய தூதர்கள் தேவனுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகின்றனர் என்று வேதம் கூறுகின்றது என்று அவர்களுக்கு ஞாபகம் இருக்காது. அவர்கள் வந்து விஜயம் செய்துவிட்டு போவது மட்டுமல்ல, அவர்களை சுற்றி பாளையம் இறங்குகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே அவர்கள் இரவு பகலாயிருக்கிறார்கள். அந்த கருத்தனை ரசகோதரன் தூதர்கள் என்னை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். எல்லா பகலும் எல்லா இரவும் தூதர்கள் என்னை காக்கின்றன. அது சரியே. எல்லா பகலும் எல்லா இரவும் தூதர்கள் என்னை காக்கின்றன. சிறு பிள்ளைகளை குறித்து இயேசுவானவர், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலேயே பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். புரிகின்றதா? எப்பொழுதும் அவர்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர்களை காத்துக் கொள்கிறார்கள். இந்த அவபக்தி உள்ள ஜனங்கள் அதை விசுவாசிப்பதே இல்லை. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் தேவபக்தி அவபக்தி என்பவர்களை குறித்து காலையில் பார்க்கலாம். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் அதை விசுவாசிப்பதும் கூட கிடையாது. அவர்கள் எல்லா நாணத்தையும் எல்லா மரியாதையும் எல்லா பயபக்தியும் இழந்து விட்டனர். என்றாலும் அவர்கள் சபைக்கு செல்லுகின்றனர். மிகுந்த பயபக்தியற்ற கூட்டம் இன்று அங்கே இருக்கிறது. அவர்கள் தான் சபைக்கு போகிறவர்கள். அது சரியே. கள்ள சாராயம் கடத்துபவர்கள் விற்பவர்கள் அரைக்குடி போதையில் வீதியில் சுற்றி கொண்டு கடந்து போகும் போது அவனிடத்தில் கர்த்தரை குறித்து பேசுங்கள், அவன் நின்று உங்களிடத்தில் பேசுவான். ஆனால் விசுவாசிகளின் தங்களை அடைத்துக் கொள்ளும் ஆசி பிடித்த சில சபை அங்கத்தினர்களோ உங்களை பார்த்து ஏளனமாய் சிரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் பயபக்தியற்றவர்கள். அவர்களுடைய கூட்டத்தோடு நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் இருக்கும் வீதியின் ஒரு பக்கத்தில் கூட நீங்கள் ஜீவிக்கவில்லை என்று நினைத்துக் கொள்கிறீர்கள். புரிகின்றதா? அது உண்மை. பயபக்தியற்றவர்கள். இந்த தூதர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போது அதை விசுவாசித்தார்கள். தாவீது கூறியிருக்கிறான், சில இரவுகளுக்கு முன்பு ஏதோ ஒன்றை குறித்து நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது கூறுகிறான். மட்டுமல்லாமல் அப்படியாய் நான் செய்யும் போது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் என்று தாவீது கூறுகிறான். ஆமையா, ஏனென்றால் என்னவென்று எனக்கு தெரியும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணமூட்டீர். ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றான். நீங்கள் எங்கே சென்றாலும் கர்த்தரை முன்பாக வையுங்கள். ஒரு மனிதன் கோபம் கொண்டு உங்களை திட்டினால் உங்களுக்கும் அவனுக்கும் இடையே தேவனை பொறுத்துங்கள். ஒருவன் உங்களை பார்த்து ஒரு பரிசுத்த உருளை என்று அழைத்தால் உங்களுக்கும் அவனுக்கும் இடையே தேவனை பொறுத்துங்கள். மனைவி உங்களிடம் கோபம் கொண்டால் தேவனை இடையே பொறுத்துங்கள். கணவன் கோபம் கொண்டால் தேவனை இடையே பொறுத்துங்கள். பிள்ளைகள் உங்களுக்கு கோபம் மூட்டினால் தேவனை இடையே பொறுத்துங்கள். புரிகின்றதா? நீங்கள் என்ன செய்தாலும் தேவனை இடையே பொறுத்துங்கள். தகப்பனும் தாயும் உங்களை அடித்து திருத்தினால் தேவனை இடையே பொறுத்துங்கள். அதை குறித்து தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்று நினைவிருக்கின்றதா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. புரிகின்றதா? எப்பொழுது நினைவில் வையுங்கள், தேவனை இடையே பொறுத்துங்கள். தேவனை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவனிடம் பயபக்தியும் அவரிடம் மரியாதையும் உண்டாயிருக்கும். அது சரியே. இப்பொழுது கவனியுங்கள், இரண்டு செட்டைகளால் அவன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டான். இரண்டு செட்டைகளால், அது பயபக்தியை குறிக்கிறது. தேவனுக்கு முன்பாக அவனுடைய முகத்தை மறைத்துக் கொண்டான். நம்முடைய முகங்களை மறைத்துக் கொள்ள செட்டைகள் நமக்கு கிடையாது. அவருடைய பாதத்தில் நம்முடைய தலைகளை வணங்குகிறோம். நம்முடைய தலைகளை வணங்கி பயபக்தியுடனும் மரியாதையுடனும் ஜெபம் செய்கிறோம். ஆமையா, அதை அடையாளம் கண்டுகொள்கிறோம். இரண்டு செட்டைகளால் அவருடைய பாதங்களை அவன் மறைத்துக் கொள்ளுகிறான். பாதங்களை மறைத்துக் கொள்ளுதல் தாழ்மையையும் மரியாதையையும் எடுத்து காட்டியிருக்கிறது. மோசே போன்று நீ நிற்கிறது பரிசுத்த பூமி என்று கூறினதும் தேவன் என்ற மரியாதையில் அவன் தன் பாதரட்சைகளை கடத்தினான். புரிகின்றதா? அவன் தன்னுடைய பாதங்களுக்கு ஏதோ காரியத்தை செய்தான். அவள் தேவனுக்கு மரியாதையும் பயபக்தியும் காட்டும் வகையில் கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு முன்பாக அந்த அக்கினி சம்பத்தில் வந்தபோது அவன் தலையில் முகம் குப்புற விழுந்தான். மரியாதை. யோவான் ஸ்நானகர் இயேசுவானவர் வந்து கொண்டிருக்கிறதை கண்டதும் அவன் அவர் மேல் அவ்வளவு மரியாதை கொண்டவனாய் அவருடைய பாதரட்சியின் வாரை தொடுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல என்று கூறினான். புரிகின்றதா? பாதங்கள் மரியாதையை காண்பிக்கிறது. ஓ, உணர்வுள்ளவளாய் இருங்கள். உணர்வுள்ளாய் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது, அது உங்களுடைய சிறுமை. தேவனோடு கூட நீங்கள் அதிகமாய் நெருங்க விரும்பினால் உங்களை உண்மையாகவே சிறுமைப்படுத்துங்கள். உசியாவை போன்று உங்களை பெரியதாக ஆக்கிக் கொள்ளாதேயுங்கள். உசியா தேவாலயத்துக்குள் சென்று எப்படி இருந்தாலும் நான் இதை செய்வேன், நீங்கள் ஒன்றும் அதை குறித்து எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினான். பாருங்கள், அவன் தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும். ஆம், கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களே, என்னை மன்னிக்கவும் என்று கூறியிருந்தால் அவனுக்கு குஷ்டரோகமே வந்திருக்காது, வந்தே இருக்காது. எனக்கு தெரியும், அது உங்களுடைய வேலை என்று. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், அது உங்களுடைய உத்தியோகம். நீங்கள் போய் உங்கள் வேலையை தொடருங்கள் ஐயா, நான் மிகவுமாய் வருந்துகிறேன் என்று கூறி திரும்பி போயிருப்பானேயானால் இந்த வேதாகமத்திலே வித்தியாசமாய் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அவன் திருத்தப்பட்ட போது அவனுக்கு கோபம் உண்டான். நீங்கள் எங்களிடம் ஏதாவது காரியத்தை குறித்து திருத்தலாம், அல்லது அவர்களுடைய தவறான செயல்களை குறித்து அவர்களிடம் கூறலாம், ஆனால் அவர்களோ சபையை விட்டே வெளியேறி விடுவார். யாராவது பெண்ணிடத்தில் போய் நீங்கள் குட்டையான தலைமையிட வைத்துக் கொள்ளக் கூடாது என்று கூறுங்கள். அவர்கள் அப்பொழுது சரி, அப்படியானால் இதை செய்ய அனுமதிக்கும் வேறு சபைக்கு நாங்கள் போய்விடுவோம் என்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னே ஒரு ஸ்திரீ அவிதமாக சென்றார். நாங்கள் அங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். என் மனைவிக்கு தலைமயிரை கழுவி சுத்தம் செய்ய நேரமில்லை, எனவே என் மனைவியை சிகை அலங்கரிக்கும் இடங்களுக்கு போய் தலைமயிரை கழுவிக்கொள் என்று சொல்லி அவளை அனுப்பியிருந்தேன். அவள் அங்கு போனால் அந்த கடைக்கார அம்மாவுக்கு கொண்டை கட்டவும் கூட தெரியவில்லை. தலைமயிரை அப்படியே சுருட்டி உச்சந்தலையில் கட்டிவிட்டு, நீண்ட தலைமையில் உள்ளவர்களுக்கு நான் இதுவரையிலும் தலைமயிரை கழுவி சுத்தம் செய்ததே கிடையாது என்று கூறினாளாம். அதை குறித்து அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. எனக்கு தெரியாது என்றால் ஓ என்ன? புரிகின்றதா? இதெல்லாவற்றையும் குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் பலவீனமான பிரசங்க பீடத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார்கள். சரியாக அப்படியே, பலவீனமான பிரசங்க பீடம். அப்படியே சத்தியத்தை எடுத்து உரைக்க மாட்டார்கள், அதனோடு விட்டுக் கொடுக்கிறார்கள். புரிகின்றதா? நீங்கள் அதை செவியால் கேட்பது மேலானதாக இருக்கும். அவர்களில் யாரிடத்திலாவது பேச முற்பட்டால் உடனே எழும்பி கோபமடைந்து, நான் இன்னொரு முறை அந்த பரிசுத்த உருளைக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிடுவார்கள். புரிகின்றதா? உசியாவே, நீ தொடர்ந்து செய், அதெல்லாம் சரிதான். குஷ்டரோகம் ஏன்? ஆண்டவிதமான குஷ்டரோகத்தை காட்டிலும் எனக்கு சரீர குஷ்டரோகம் எந்த நேரத்திலும் வரட்டும், அதுவோ ஆத்மாவின் குஷ்டரோகம். புரிகின்றதா? நீங்கள் தொடர்ந்து போய் அங்கே குஷ்டரோகம் உங்களை பிடிக்குமானால் நீங்கள் சரியாக அங்கேயே குஷ்டரோகத்துக்குள் ஆகுகிறீர்கள், அதாவது பாவத்துக்குள்ளாகுகிறீர்கள். அது சரீர குஷ்டரோகத்திலும் மோசமானது, அது ஆத்மாவின் குஷ்டரோகமாகும். உசியா அநேகமாக தன் பிதாக்களோடு போய் நித்திரையடைந்தான் என்று வேதம் கூறுகின்றது. அதன் அர்த்தம் அவன் ரட்சிக்கப்பட்டான், ஆனால் வெறுமனை ஏதோ காரியத்தை தவறாய் செய்தான், அவ்வளவுதான். ஆனால் நன்றாக அறிந்திருந்து நீங்கள் செய்யக்கூடாததொன்றை செய்வீர்களானால் அப்பொழுது உங்கள் ஆத்மா குஷ்டரோகத்தால் பீடிக்கப்படும். அந்த நேரத்தில் ஒரு குஷ்டரோக ஆத்மாவை உள்ளே கொண்டு செல்ல அங்கே ஒரு வழியும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அப்படியா இருப்பதனால் உன்னை சிறுமைப்படுத்தி தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ் வேட்டிமை அடைந்து உங்களை உயர்த்திக் கொள்ளாதேயுங்கள். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அது சரியா என்று கண்டறியுங்கள். சமீபத்தில் நான் ஒருவரிடம் கூறினேன், அவர் சகோதரன் பிரனம், நீர் இயேசு மாத்திரம் கூட்டத்தை சேர்ந்தவர் என்று கேள்விப்பட்டேன் என்றார். நான் சொன்னேன், நீ தவறாக கேள்விப்பட்டிருக்கிறேன். புரிகின்றதா? நான் இயேசு மாத்திரம் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல என்றேன். சரி, அப்படியானால் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்களே என்றார். நான் சொன்னேன், அது என்ன இயேசு மாத்திரமாக ஆக்காதே, இயேசு மாத்திரம் உபதேசமானது மறுஜென்ம மீட்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுக்க.
இருக்கிறார்கள். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தவுடன் அது உங்களுடைய பாவங்களை நீக்குகிறது என்பதை நான் விசுவாசிப்பதில்லை. பேதுரு இந்த விதமாக கூறினான் என்று நான் நம்புகிறேன். அதாவது, முதலில் மனம் திரும்பி உங்களுடைய லக்கு தவறினதினால் அப்படியே திரும்பி போய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். மனம் திரும்பின பின்னர் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று விட்டீர்கள் என்பதை உலகிற்கு காட்டுங்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். மறுபடியும் பிறப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று நான் விசுவாசிப்பதில்லை. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அல்ல. அது வெறுமனே மறுபடியும் பிறந்ததா இருக்கிறது. நாம் ரத்தத்தினால் மறுபடியும் பிறக்கிறோம். ரத்த அணுக்கள், அதாவது ஜீவ அணுக்கள், ரத்தத்திலிருந்து வருகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் சரீரத்திற்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் ரத்தத்தினால் பிறக்கிறீர்கள். முற்றிலுமாக நீங்கள் உங்கள் தகப்பின் ரத்தத்தினால் பிறக்கிறீர்கள். என்னுடைய தகப்பின் ரத்தத்தினால் நான் மறுபடியும் பிறக்கிறேன். உங்களுடைய என்னுடைய பிதாவாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மறுபடியும் பிறக்கிறோம். ஆமையா? ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் அப்படிப்பட்ட காரியத்தை விசுவாசிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஞானஸ்நானம் கொடுப்பதினால் அது நம்மை இயேசு மாத்திரமாக ஆக்காது. ஆக்கவே ஆக்காது. இல்ல ஐயா. ஆமையா, தேவனுடைய சத்தம் இனிமிடமாக வந்ததை மோசே காதால் கேட்டபோது அவன் அவனுடைய சமூகத்தில் தன்னை தானே தாழ்த்தினான். அது உன் பாதரட்சைகளை கழட்டி போடு என்று கூறின மாத்திரத்தில் மோசே உடனே குனிந்து அவனுடைய பாதரட்சைகளை கழட்டி போட்டான். புரிகின்றதா? அது சரியே. அந்த ஒளியினால் தாக்கப்பட்டு பவுல் கீழே தள்ளப்பட்ட போது அவர் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கூறினார். அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். பாருங்கள், அங்கே தரையில் விழுந்து கிடந்தான். நீர் யார் என்றார். அதற்கு அவர் அந்த அக்னி ஸ்தம்பமாகிய இயேசு நான் என்றார். நான் இயேசு, உள்ளில் உரைக்கிறது, உனக்கு கடினமாம் என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அவன் ஆயத்தமாய் இருந்தான். யோவான் ஸ்நானகன் அவர் வருகிறதை கண்டான். மகத்தான மனிதர்களில் ஒருவன், கிரியைகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் எவனுமில்லை என்று இயேசுவானவர் கூறினார். யோவான் அவரை கண்டபோது தான் எவ்வளவு சிறியவன் என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டு அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று அவன் கூறினான். ஆமேன். எப்பொழுதும் கவனியுங்கள், ஒரு பெரிய மனிதன் தன்னை எப்பொழுதும் தாழ்த்துவான். மேல் நோக்கி போகிற பாதை கீழாக இருக்கிறது. எப்போதும் உன்னை சிறுமைப்படுத்தி தேவன் உன்னை மேலே கொண்டு வருவார். தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஓ என்னே, எனக்கு அது பிடிக்கும். உங்களை சிறுமைப்படுத்துங்கள். எப்பொழுதும் சிறியதாயிருங்கள். பெரிய ஆளா இராதேயுங்கள், சிறிய ஆளா இருங்கள். புரிகின்றதா? எப்படியா இருந்தால் நமது மத்தியில் தேவன் மாத்திரமே பெரியவர். அது உண்மை. அது ஒரு பரிசுத்த சபை, பரிசுத்த ஜனங்கள் என்று கூற நீங்கள் விரும்புவதில்லை. ஓ இல்லை, அது ஒரு பரிசுத்த தேவன். அது உண்மை. ஒரு பரிசுத்தமில்லாத சபையும் ஒரு பரிசுத்தமில்லாத ஜனங்களுமாய் இருக்கிறார்கள். அது உண்மை. ஒரு பரிசுத்த சபை என்று அப்படி ஒன்றும் கிடையாது. அது சபையில் இருக்கின்ற ஒரு பரிசுத்த தேவனாய் இருக்கிறது. அது ஒரு பரிசுத்த ஜனங்கள் அல்ல, அது ஜனங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் ஜனங்களை குறித்து பேசவில்லை, நீங்கள் ஜனங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறீர்கள். ஆமேன், ஆமேன். அதுதான் சரியான வார்த்தை. ஆமேன். அது என்னை தொட்டது. நான் அந்த ஒன்றை உணர்ந்தேன். ஆமையா, அவர் அதை விரும்புகிறார். எனக்கு அது தெரியும். மகிமை. ஆமையா, சரி, உன்னை சிறுமைப்படுத்திக்கொள். அவன் இரண்டினால் தன் முகத்தை பயபக்தியால் மூடிக்கொண்டான். அவன் தன் பாதங்கள் இரண்டை கொண்டு தாழ்மையில் மூடிக்கொண்டான். இப்பொழுது மூன்றாவதாக இரண்டை கொண்டு அவன் பறந்தான். அவைகளில் இரண்டை கொண்டு தன்னை கிரியைக்குள்ளாக்கினான். அவன் தேவனுக்கு முன்பாக பயபக்தியாயிருந்தான். அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாயிருந்தான். அது மட்டுமல்லாமல் அவன் அங்கே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் அவன் தன்னை கிரியைக்குள்ளாக்கினான். அப்படிப்பட்ட ஒரு சபையை குறித்து பேசுங்கள். ஆமேன். அவன் தன்னை செயலில் ஈடுபடுத்தினான். அவனிடம் இருந்த எல்லாவற்றோடு கூட அவன் புறப்பட ஆயத்தமாயிருந்தான். ஆமையா, அவனால் சொல்லக்கூடியதெல்லாம் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்பதே. ஆனால் அதோடு கூட செயலில் தன்னை ஈடுபடுத்தினான். அது சரியே. அவன் செயல்பட துவங்கினான். இன்றிரவு சபைக்கு தேவையாய் உள்ளதெல்லாம் அதுதான். முதலாவது பயபக்தியாய் இருக்க வேண்டும். அடுத்த காரியம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு பின்னரே உங்களை செயலில் ஈடுபடுத்த வேண்டும். ஆமையா, அவர் தீர்க்கதரிசிக்கு காட்டினார். அவருடைய ஊழியக்காரர்களை அவர் எந்த விதமான மாதிரியாக காண்பித்தார். அவர் எப்படி செய்ய போகிறார் என்றும் தீர்க்கதரிசிக்கு அவர் காட்டின போது இந்த நபர், அதாவது இந்த தூதன் என்ன செய்தான்? தூதன் சத்தமிட்ட போது அவனுடைய சத்தம் தேவாலயத்தின் நிலைகளை அசைத்ததை இந்த தீர்க்கதரிசி கண்டான்.
சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சத்தமிட்டார். அந்த கட்டடம் அசைந்தது. அவன் மீண்டுமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சத்தமிட்டான். அந்த கட்டடம் அசைந்தது. ஏசாயா எனக்கு ஐயோ என்றான். ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியாய் பிறந்தவன், வேதாகமத்தில் பார்க்கின்ற முக்கிய தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட அவன் கூறுகிறான், எனக்கு ஐயோ, என் கண்கள் தேவனுடைய மகிமையை கண்டதே என்றான். அந்த தீர்க்கதரிசியானவன் தன்னை தாழ்த்துகிறதை பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை தன்னிடத்தே வந்ததான ஒரு மனிதன், ஆனால் தரிசனத்தை செயலில் கண்டபோது அவன், ஐயோ எனக்கு ஐயோ, தேவனுடைய சமூகத்தை காணக்கூடிய அளவிற்கு நான் அவ்வளவு நெருங்கி நிற்கிறேனே என்று சொன்னான். நம்முடைய நவீன அமெரிக்க ஜனங்கள் அதை கண்டிருப்பார்களே, ஆனால் அதை கடந்து நடந்து போய் அதை பார்த்து சிரித்திருப்பார்கள். அது சரியே. ஒரு தரிசனம் தெளிவாய் வெளிப்பட்டதை, ஒரு வெளிப்பட்ட தரிசனத்தை அவன் கண்டபோது, ஓ தேவனே, இந்த பாவ உலகத்தின் மேல் இரக்கமாயிரும். ஒரு வெளிப்பட்ட தரிசனத்தை கண்டவுடன் அவன், எனக்கு ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் நான் ஜீவிக்கிறேன், நான் அலமானேன், என்னில் நல்லது ஏதும் இல்லையே என்று சத்தமிட்டான். நீங்கள் சொல்லலாம், தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நான் பிரஸ்பிடேரியன், மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட உபதேசத்தை நான் உட்கார்ந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒரு வித்தியாசம் அங்கே இருக்கிறது, என்ன ஒரு வித்தியாசம்! இதை நினைவில் வையுங்கள். இந்த தீர்க்கதரிசியானவன் பிறப்பிலேயே அழைக்கப்பட்டவனும் ரூபகாரப்படுத்தப்பட்டவனும் இந்த உத்தியோகத்துக்கென்று முன்குறிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். இவன் சத்தியத்தை தேடிக்கொண்டு ஒரு ராஜாவோட கூட இருந்தான். தேவனுடைய கிரியை வெளிப்பட்டதை அவன் கண்டிருக்கிறான். ஆனால் ஒரு வெளிப்படையான தரிசனம் வந்த போதோ அவன் தன்னை உயர்த்திக் கொள்வதற்கு பதிலாக, எனக்கு ஐயோ, நான் அதமானேன், நான் அதமாக போகிறேன், ஏனென்றால் என்னுடைய கண்கள் தேவனுடைய மகிமையை கண்டதே என்றான். நாம் தேவனுடைய மகிமையை கண்டும் பின்னர் நாம் அங்குமெங்கும் போய் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் பைத்தியக்கார ஜனங்கள் என்று கூறுவோம். நாம் எந்த நிலையையும் அடையாமல் இருக்கிறதில் வியப்பொன்றும் இல்லை. நான் ஏதாவது காரியத்தை கூறும்படி இங்கே வரும் பொழுது அது ஜனங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் உங்களிடத்தில் கூறினது நினைவிருக்கட்டும். நீங்கள் அதற்கு பயபக்தியாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த எல்லா மரியாதையையும் நாம் அதற்கு கொடுக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்படையான தரிசனம் பேசினதை அது சத்தியம் என்று நாம் அறியும் போது அப்படி செய்ய வேண்டும். ஏசாயா கூறினான், எனக்கு ஐயோ, இன்றளவு நான் இங்கே ஒரு கட்டிடத்திற்குள் இருக்கிறேன், அல்லது இன்று அல்லது எப்பொழுதா இருந்தாலும் தேவனுடைய மகிமையை காணுகின்றேன். ஒரு தேவதூதன் பேசுவதையும் ஏதோ காரியம் அசைந்து கொண்டிருப்பதையும் நான் காண்கிறேன். நான் அங்கே மேலே நோக்கி பார்த்து தேவன் இங்கே வெளிப்படுவதை காண்கிறேன். எனக்கு ஐயோ, ஏனென்றால் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் ஜீவிப்பவன் என்று கூறினான். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். ஓ, அவன் என்ன செய்தான்? மனிதன் தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியுடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று தீர்க்கதரிசியாகி ஏசாயாவுக்கு காண்பித்தார். பயபக்தி, தாழ்மை, பின்னர் கிரியையில் ஈடுபடு. அது சரி, செயலில் இறங்கு. கிணற்றணியில் இருந்த அந்த ஸ்திரீயை போல ஏதோ காரியம் சம்பவிக்க அவள் கண்டவுடன், சகோதரனே, அவளுக்கு இரண்டு செட்டைகள் இருந்தது, அது கொண்டு மிகவும் வேகமாக ஓடி போனாள். அவள் அசுத்தமான தண்ணீரை கொண்டு போகும்படியாக யாக்கோபின் இரண்டு வந்தாள். அந்த தண்ணீரை குறித்து அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவள் ஜீவபூட்டிலிருந்து தண்ணீரை குடித்த உடனேயே அவள் செயலுக்குள்ளானாள். ஐயா, நீர் எங்கே கல்வி பயின்றீர் என்று எனக்கு கூறும். இந்த உபதேசத்தை எங்கே பெற்றுக் கொண்டீர்? நீர் அதை எப்படி கற்றுக்கொண்டீர்? அல்லது எனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் என்று உமக்கு எப்படி தெரியும்? எனக்குள்ள கோளாறு என்னவென்று உமக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு சமாரிய ஸ்திரீ என்று உமக்கு எப்படி தெரியும்? இந்த காரியங்கள் எல்லாம் உமக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேள்வி கேட்கவில்லை. அவள் சொன்னால், ஐயா, நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன், மேசியா வரும்போது இவர்கள் நமக்கு அறிவிப்பார் என்று அறிந்திருக்கிறோம் என்றாள். ஓ, என்ன வேத வாக்கியங்களைக் கொண்டு அவள் அதை அடையாளம் கண்டுகொண்டாள். இன்னும் அவள், மேசியா வரும்போது இவர்கள் நமக்கு அறிவிப்பார் என்று சொன்னாள். அதற்கு அவர், நானே அவர் என்றார். அவள் உடனே செயல்பட துவங்கினார். அவளால் முடிந்த அளவுக்கு வேகமாக அவள் நேராக பட்டணத்திற்குள்ளாக போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றார். அவள் சத்தியத்தை கண்டவுடன் பந்தை சுற்றி கொண்டு ஓடி போக அவள் முயற்சிக்கவில்லை. ஆனால் அவள் அதற்கு அதிக மரியாதை செலுத்தினாள். அவள் அதற்கு அதிக ஆதரவை கொடுத்தாள். ஏனென்றால் அவள் பட்டணத்திற்குள்ளாக ஓடி, நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்றால் என்னுடன் வந்து பாருங்கள் என்றாள். மகிமை, இன்றிரவு நான் ஒரு பரிசுத்த உருளை போன்று உணர்கிறேன்.
ஆம் ஐயா,
ஒரு பரிசுத்த உருளையாய் இருப்பதை நீங்கள் அந்த விதமாய் உணர்வீர்களானால் நானும் ஒருவனாய் இருப்பேனாக. ஆம் ஐயா, அவர் சரி என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எங்கே இருக்கிறார் என்று நான் அறிவேன். அதே மேசியா, அதே தேவன், அதே கிறிஸ்து இங்கே இப்போது இந்த உஷ்ணமான சிறிய பழைய கட்டிடத்தில் இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னால் அதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். ஆமேன். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுக்கு மேலாக அங்கே நேராக அந்த மூலையில் நின்று கொண்டிருக்கும் அந்த கர்த்தருடைய தூதரை பாருங்கள். அவர் ஒரு சங்கை. அவருடைய பெயர் திரு விப். அவர் வெர்ஜீனியாவில் இருந்து வந்திருக்கிறார். சரியா? அவர் நரம்பு தளர்ச்சியினால் அவதியுறுகிறார். நீர் உம்முடைய முழு இதயத்தோடும் விசுவாசிப்பீர்களானால் வீட்டிற்கு போய் சுகமடைந்திரு. உன்னுடைய நரம்பு தளர்ச்சி முடிந்து விட்டது. அங்கே நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் முறையா. அவர் இல்லினாய்ஸிலிருந்து வருகிறார். அவருக்கு மலக்குடல் கோளாறு. ஐயா, நீர் மட்டும் அதை விசுவாசித்தால், நீர் அதை விசுவாசிக்கிறீரா? அந்த கோளாறு உங்களை விட்டு நீங்கிவிடும். நெருப்பு தழல் தீர்க்க தரிசியை தொட்டு அவனை முழுவதுமாய் சுத்திகரித்த பின்னர், நமது காரியமாய் யார் போவார் என்று தேவனுடைய சத்தம் கேட்டபோது, அப்பொழுது அவன், இதோ அறிய நிற்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதிலளித்தான். உபத்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, சிலுவை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, இதோ அறிய நிற்கிறேன், என்னை அனுப்பும். எத்தனையோ பேர் உங்களை வேண்டாம் என்றாலும், எத்தனையோ பேர் அது இது என்றாலும், என்னை அனுப்பும். அவர் அதே மேசியாதான். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். நான் அவரை மீண்டுமாய் காண்கிறேன். ஆமேன். அது என்ன? அந்த ஸ்திரீ செயல்பட துவங்கினாள். அவள் அந்த செட்டைகளை கொண்டு பறக்க துவங்கினாள். உடனேயே அவள் செயலில் இறங்கினாள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு நாள் கடலில் இருக்கையில் அவன் தேவனை அவருடைய வார்த்தையின்படியா ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த இரவெல்லாம் அவன் மீன் பிடித்தும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இயேசு அவனிடத்தில் வந்து, படகுக்கு அந்த பக்கமாக உன்னுடைய வலையை போடு என்றார். அதற்கு பேதுரு, கர்த்தாவே, நான் ஒரு மீன் பிடிப்பவன். எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது கிடைக்காது என்று எனக்கு தெரியும். அவைகள் எங்கே இருக்கும், எங்கே இருக்காது என்று எனக்கு தெரியும். நான் முழுவதுமாக நான் மீன் பிடித்தும் ஒரு சிறு மீன் கூட கிடைக்கவில்லை. இப்பொழுது வலையை அங்கே போடு என்று நீர் கூறுவீரானால் எனக்கு தெரியும், அங்கே மீன் இல்லை என்று. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்று சொன்னான். அவன் என்ன செய்தான்? அவன் செயலில் இறங்கினான். ஆமேன். இங்கே ஒரு குளம் தண்ணீரினால் நிறைந்திருக்கிறது. இதுவரை நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால் நீங்கள் செயலில் இறங்க இதுவே நேரமாயிருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண சபை அங்கத்தினராய் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் தேவனை அறியாமல் இருந்தால் செயலில் ஈடுபடுவதற்கு இதுவே நேரம். சரியா? பயபக்தியோடு உங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுங்கள். தாழ்மையோடு உங்கள் பாதங்களை மூடிக்கொண்டு உங்கள் முழங்கால்களை முடக்கி செயலில் இறங்குங்கள். உங்களுக்கு தேவனை தெரியவில்லை என்றால் செயலில் இறங்குங்கள். காண முடியாமல் குருடனாக இருந்த அந்த மனிதன் இயேசுவானவர் அவருடனே பேசி தரையிலே துப்பி சேர்த்து உண்டாக்கி அதை எடுத்து அவருடைய கண்களில் பூசி அவனை சுகப்படுத்தினார். அவர் அதை செய்த போது அவன் என்ன செய்தான்? அவன் செயலில் இறங்கினான். அவருடைய கீர்த்தியை பரப்பினான். அன்றை அவன் மட்டுமாய் கொண்டு போக முயற்சிக்கவில்லை. ஆனால் சகோதரனே, அவருடைய கீர்த்தியை அவன் சுற்றுவட்டாரில் எல்லாம் பரப்பினான். அவன் என்ன செய்தான்? அவன் செயலில் இறங்கினான். ஒரு சமயம் ஒரு குருடன் சொஸ்தமாக்கப்பட்டான். அவர்கள் அவனிடத்தில், அந்த மனிதன் ஒரு பாவி, உங்களுக்கு அவனை தெரியாது என்றார்கள். அதற்கு அவன், அவன் ஒரு பாவியோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் அறிவேன், நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுதோ காண்கிறேன் என்று கூறினான். அவன் என்ன செய்தான்? அவன் செயலில் இறங்கினான். அதுதான் சபைக்கு தேவையாக இருக்கிறது. செயலில் இறங்க வேண்டும். நம்மிடத்தில் அதிகப்படியான வெளிவேஷம் இருக்கிறது. நம்மிடத்தில் அதிகப்படியான உலக கௌரவம் இருக்கிறது. நாம் செயலில் இறங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அவன் அவருடைய கீர்த்தியை எல்லா இடங்களிலும் பரவ செய்தான். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று கூடி வந்திருந்த ஜனங்கள் அதிகமாய் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் சிலருக்கு அவருடைய பெயரை கூட எழுத தெரியாதிருந்தார்கள். அவர்கள் பயந்திருந்தார்கள். எனவே அவர்கள் மேலறைக்கு போய்விட்டனர். ஆனால் ஒரு நாள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அவர்கள் மேலறைக்கு சென்றார்கள். அவருடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஓ ஜனங்கள் மட்டுமின்றி அவருடைய வார்த்தை எடுத்துக் கொண்டால் அப்பொழுது அவர்கள் செயலில் இறங்கி இருப்பார்கள். எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் லூக்கா 24:49. இந்த வாக்குத்தத்தின்படியாய் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெயரடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்று கூறுகிறது. எவ்வளவு நேரத்திற்கு? 1 மணியோ 2 மணியோ 3 மணி நேரமோ 10 நாட்களோ 4 மாதங்களோ 6 மாதங்களோ அது எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது, தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அப்படி என்றால் எவ்வளவு நேரம்? தரிப்பிக்கப்படும் வரைக்கும். நீங்கள் தேவனிடத்தில் ஏதாவது காரியத்தை கேட்கும் போது அது கிடைக்கும் வரைக்கும் காத்திருங்கள். ஆமென். கிடைக்கும் வரைக்கும். எது வரைக்கும்? அது சம்பவிக்கும் மட்டாய் அதை உரிமை கோருங்கள், அதை விசுவாசியுங்கள், அதை பற்றி கொண்டே இருங்கள், செயலில் இறங்குங்கள், அதை குறித்து சாட்சி பகிருங்கள், சாட்சி கொடுங்கள், பயப்படாதீர்கள், செயலில் இறங்குங்கள். அவர்கள் மேலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தேவனை துதித்துக் கொண்டும் ஆசீர்வதித்துக் கொண்டும் இருந்தார்கள். எதற்காக? வாக்குத்தத்திற்காக. அது சம்பவித்தாக வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதுதான் காரியம். செயலில் இறங்குங்கள். வாக்குத்தத்தமானது நிறைவேறும் வரைக்குமாய் தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள். வாக்குத்தத்தை நீங்கள் உடையவளாய் இருக்கிறீர்கள். தேவன் சுகமளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் செயலில் இறங்குங்கள். அவர் இப்பொழுது உங்களை வெளியே அடைக்க போகிறார் என்றும் நீங்கள் அவரையே பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் விசுவாசித்தால் செயலில் இறங்குங்கள். ஆமென். செயலில் இருங்கள். உங்களிடம் 2 செட்டுகள் இருக்கின்றன, எனவே அவைகளை உபயோகியுங்கள். செயலில் இருங்கள். அவைகளை முன்னும் பின்னும் அசைத்து கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் ஒன்று பரிசுத்தர் 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 என்று சத்தமிட வேண்டாம், கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். செயலில் இருங்கள். ஆமேன். வானத்திலிருந்து பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போன்ற சத்தம் வரும் வரைக்கும் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் உண்மையாகவே ஒரு செயல் உண்டானது. பின்னர் அவர்கள் செயலுக்குள் ஆனார்கள். சகோதரனே சகோதரியே, இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க நாம் காணுகின்ற காரியங்கள் நம்மை செயலில் இறக்கி இருக்க வேண்டும். ஆமேன். நாம் செயலில் இருக்க வேண்டும். அதுதான் முற்றிலும் உண்மை. அது ஏதோ காரியம் என்பது போல் நாம் சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பெந்தெகோஸ்து ஜனங்கள் அப்படித்தான் உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் ஏதாவது காரியத்தை நடப்பிப்பார், அது மிகவும் அருமையாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஓ என்னே, தேவனுக்கு அருகாமல் இருக்கின்ற ஒரு சேராபினை போன்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அது உண்மை. ஒரு தூதன் அதை காட்டிலும் இன்னும் நெருக்கமாக இருக்கிறார். நீங்களோ அந்த வெண்கல பீடத்திற்கும் அப்பால் இன்னும் நெருக்கமாய் அவருடைய பிள்ளையாகி இருக்கிறீர்கள். சேராபின்கள் வெண்கல பீடத்தண்டை இருப்பார்கள், ஆனால் நீங்களோ வென்றால் ஒரு குமாரன் அல்லது ஒரு குமாரத்தி என்ற முறையில் நேராக தேவனுடைய சமூகத்துக்குள் போகிறீர்கள். நீங்கள் எந்த ஒரு ஆசாரியன் முதலான காரியங்களின் மூலமாக போக வேண்டியதில்லை, அவரே உங்களுடைய பிரதான ஆசாரியன். புரிகின்றதா? சரியாக அங்கேயே அவருடைய சமூகத்தில் நாம் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். சகோதரனே, 2 செட்டைகளை காட்டிலும் மேலானது நம்மிடம் இருக்கிறது. ஆமென். நாம் பரிசுத்த ஆவியுடையவளாய் இருக்கிறோம். அது உண்மை. நாம் செயலில் இருக்க வேண்டும், ஆனால் பயபக்தியோடும் தாழ்மையோடும் இருக்க வேண்டும். செயல்படுவதில் நாம் ஏதோ காரியத்தை யார் மீதோ தள்ள முயற்சிக்க கூடாது, ஆனால் அவ்வளவு பயபக்தியோடும் தாழ்மையோடும் நாம் செயலில் இறங்கி நமக்கு ஐயோ சர்வ வல்லவருடைய சமூகத்தை நாம் கண்டோம், அவர் கூறின விதமாகவே அப்படியே தரிசனங்கள் சம்பவிக்க கண்டோம் என்று கூறுங்கள். நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் அதிகமான கிரியைகளையும் செய்வான். எழுதப்பட்டிருக்கிறவர்களை காட்டிலும் அதிகமாக சம்பவிக்க நாம் கண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறவர்களை காட்டிலும் அதிகமான கிரியைகளை ஒரே கூட்டத்தில் சம்பவிக்க நாம் கண்டிருக்கிறோம். அது உண்மை. அவருடைய 33 வருட ஜீவியத்தில் எழுதப்பட்ட காரியங்களை காட்டிலும் அதிகமானவர்களை ஒரே கூட்டத்தில் கண்டிருக்கிறோம். அது உண்மை. அதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய கண்களால் அதை கண்டோம், அது சம்பவிக்க நாம் கண்டோம். அது முன்னறிவிக்கப்பட்டதையும் அது நிறைவேறினதையும் நாம் கண்டோம். புடவர், குருடர், சப்பானிகள், சூம்பினக்கை உடையவர்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டு அது அறிவிக்கப்பட்ட வண்ணமாகவே அப்படியே சம்பவிக்க கண்டோம். ஒருபோதும் தவறி போனதில்லை. சகோதரனே, இவைகளெல்லாம் நம்மை பயபக்தியுடனும் தாழ்மையுடனும் செயலுக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். வேதாகம காலத்தில் முற்காலத்தில் அக்னி ஸ்தம்பமானது இஸ்ரவேலுக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் அந்த அக்னி ஸ்தம்பம் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணினது. நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், நான் திரும்பி தேவனிடத்திற்கு போகிறேன். பரிசுத்த பவுல் அதை கண்டு முகங்குப்புற தரையில் விழுந்தான். சமாரியனிடத்தில் கற்று தேர்ந்த ஒரு மகத்தான போதகனாகிய பவுலை போன்றவன் அவன் தரையில் புரண்டி, ஆண்டவரே ஆண்டவரே நீர் யார், நான் போக ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கதறினான். ஒரு மகத்தான மனிதன், அவன் என்ன ஒரு பெரிய கற்று தேர்ந்தவன். அவனே தன்னை தாழ்த்தினான். ஏனென்றால் அவன் அக்னி ஸ்தம்பத்தை கண்டான். நமது மத்தியிலே அக்னி ஸ்தம்பம் அசைத்துக் கொண்டிருப்பதை நாம் கண்களினால் மட்டுமல்ல, காண்கிறது மட்டுமல்ல, நாம் அது விஞ்ஞான ரீதியிலும் பெற்றிருக்கிறோம். அது நிச்சயமாய் நம்ம செயலில் ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். அன்றைக்கு செய்த அதே காரியங்களை இன்றைக்கும் அது செய்கிறதை நாம் காண்கிறோம். இன்றைக்கும் கூட அதை அது செய்து கொண்டிருக்கிறது. விடாவின் வாக்குத்தமாய் இது இருக்கிறது. வார்த்தையை ரூபகாரப்படுத்தவும், வார்த்தை அப்படியா இருக்கிறது என்று நிரூபிக்கவும் அக்னி ஸ்தம்பம் வந்துள்ளது. அது சபையை செயலில் ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். அப்படியா நீங்கள் நினைக்கவில்லையா? இரண்டு சட்டைகளால் தன் முகத்தை பயபக்தியால் மறைத்து, இரண்டு சட்டைகளால் தன் பாதங்களை தாழ்மையில் மறைத்து, இரண்டு சட்டைகளால் செயலில் இறங்கினார். அதை செயலில் ஈடுபடுத்த பறந்து சென்றார். வார்த்தையின் நிமித்தமாக நாம் மரியாதையுடன் செயல்பட்டாக வேண்டும். ஜனங்களிடத்தில் நாம் அதை கூறத்தான் வேண்டியவளாய் இருக்கிறோம். அவருடைய வருகையின் அடையாளங்கள் தோன்றுகின்றன. வார்த்தையில் அது எல்லா இடங்களும் உயர்த்தி காட்டப்படுவதை நாம் காண்கிறோம். சம்பவிக்க போகின்ற சில குறிப்பிட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மிடத்தில் கூற நாம் செவியால் கேட்கிறோம். ஜனாதிபதியாக கென்னடி அவர்கள் பதவிக்கு வருகிறார் என்று இந்த கடிதத்தில் இருந்து கூறி இன்னும் 20 வருடங்களுக்கு மேலாகவில்லை. சரியாக என்ன சம்பவிக்க போகிறது என்று அது கூறினது. அதாவது பெண்களின் வாக்கு இவரை பதவியில் கொண்டு வரும் என்றும், அவர் சரியாக எப்படி இருப்பார் என்றும் கூறினது. நாம் அதை காலங்களாக அறிந்திருக்கிறோம். என்ன சம்பவிக்கும் என்று எப்படி சொல்லப்பட்டதோ இதோ அது இன்றைக்கு அப்படியே இருக்கிறது. இதோ அந்த மாநாடு வந்து கொண்டிருக்கின்றது. சபைகளின் கூட்டு ஆலோசனை சங்கம் எல்லாம் ஒன்றாய் கூடி சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் ஜனங்களை செயலில் ஈடுபடுத்தவில்லை? அது உண்மை. அவர் உரைத்த வண்ணமாகவே அது வார்த்தைக்கு வார்த்தை நாம் காண அது நிறைவேறி கொண்டு வருகிறது. அது நம்மை செயலில் ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி கண்டது போலவே ஸ்தாபனங்கள் உருவாகினதையும், அவைகள் அற்று போகின்றதையும், மறுத்து கூறுகின்றதையும், ஸ்தாபனங்கள் தங்களை உயர்த்திக் கொள்வதையும், அவைகளுடைய ஸ்தானங்களை இழந்து போகின்றதையும் நாம் காண்கிறோம். ஏசாயா அங்கு நின்றது போன்று அவன் துவக்கத்திலே ஒரு ஸ்தாபனக்காரனாக இருந்தான். அந்த ராஜா ஒரு நல்ல மனிதனாக இருந்ததன் காரணமாக அவன் மேல் ஏசாயா சார்ந்திருந்தான். ஆனால் சுயமாய் உயர்த்தி கொள்ளுதல் அவனுக்கு என்ன செய்தது என்பதை அவன் கண்டான். அவனை என்றென்றைக்குமாய் இல்லாதபடியாய் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. ஸ்தாபனங்கள் சுயமாய் தங்களை உயர்த்தி கொண்டதால் சபைக்கு உண்டான விளைவை நாம் கண்டோம். சபை என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் ஸ்தாபனங்களை அது என்றென்றைக்குமாய் பண்டைய சாலையிலே இருந்து இல்லாதபடி அகற்றிவிட்டது. ஸ்தாபனம் விழுந்து போய் மீண்டும் எழுப்பி நின்றது என்று எனக்கு ஒரு ஸ்தாபனத்தை காட்டுங்கள். அது எங்கே இருக்கின்றது? வரலாற்றை நீங்கள் ஆராய்ந்து விழுந்து போன சபை எப்பொழுதாவது திரும்பி வந்ததுண்டா என்று பாருங்கள். அது தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்ட உடனேயே அது விழுந்து போனது. அது திரும்பவும் எழும்பவே இல்லை. உசியா மீண்டுமாய் தேவாலயத்துக்குள் வரவே இல்லை. அதற்கு பின்னர் அவனுடைய ஜீவிய காலம் எல்லாம் அவன் குஷ்டரோகியாகவே இருந்து குஷ்டரோகியாகவே அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமையா, அது என்ன செய்தது என்பதை தீர்க்கதரிசி கண்டான். அந்த சுயமாய் உயர்த்தி கொள்ளுதல் என்பது என்ன காரியத்தை செய்தது என்று அவன் கண்டான். நாங்கள் அல்லது ஏறக்குறைய எல்லாருமே மனோ தத்துவ நிபுணரால் நுண்ணறிவை பரிசோதித்து பார்க்காமல் ஒருவரும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு டிடிடி PhD போன்ற ஏதாவது பட்டம் பெற்றிருந்தால் மட்டுமே எங்களிடத்தில் வந்து பேச முடியும். அப்படியாக இல்லை என்றால் எங்களுடைய வாரியங்களில் சேர்ந்து கொள்ள முடியாது. ஓ என்னே, பட்டணத்தின் மேன்மையான ஜனங்கள் எங்கள் சபைக்கு வருகின்றனர். இடத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கின்ற மோட்டார் வாகனங்களை பாருங்கள். அவர்கள் எல்லாம் கேடிலாக்குகளும் பிரிக்கன்பேக்கர்களுமாய் இருக்கும். அந்த ராஜா மறித்ததை நாம் கண்டோம். அது மறித்து போனதை நாம் கண்டோம். அந்த முழு காரியமும் வேரம் கூறுகின்றது போன்றது நொதுக்கின்ற ரணமாய் இருக்கிறது. அது எல்லாமுமாய் ரணமாய் இருக்கின்றது. அது துர்நாற்றமாய் இருக்கிறது. அது உண்மை. இதை நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசுகிறேன். புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தையின் பேரில் அவர்களுக்கு இருந்த பிடிப்பு குறைந்து போய் கோட்பாடுகளை அவர்கள் பற்றி கொண்டு உயர்த்துகின்றதை நாம் காண்கிறோம். அது என்ன செய்தது என்பதை நாம் கண்டோம். குஷ்டரோகத்தால் அவிசுவாசத்தால் பீடிக்கப்பட்டான். ஓ என்னே, ஓ என்னே. ஒரு சமயம் ஏசாயா அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் வேலையை எடுக்க முயற்சித்தது அதுபோன்று. குஷ்டரோகம் அவனை பிடித்து அதில் அவன் தவறி போனதை கண்டான். இன்றைக்கு சபைகள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டிய அபிஷேகம் பெற்றவரின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அதன் விளைவாக குழப்பத்துக்குள்ளாகியுள்ளனர். அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வார்த்தையை அவர்களுக்கு முன்பாக வையுங்கள், என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அது பயங்கரமாக இருக்கிறது. அது இன்னொரு நாளுக்கு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்கின்றனர். அது என்ன? அவர்கள் குழம்பி இருக்கிறார்கள். தேவனுடைய அபிஷேகம் பெற்றவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தேவன் தாமே வார்த்தையின் வடிவில் இருக்கின்றதானே, அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை அவர்களால் எப்படி மறுக்க முடியும்? வார்த்தையே உண்மை என்பதை மறுதளித்து அதே சமயத்தில் நாங்கள் ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக உங்களால் எப்படி கூற முடிகின்றது? தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்த செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம்தான், அது பரிசுத்த ஆவியானவர் தாமே. பரிசுத்த ஆவியானவராகிய அவர் வரும்போது இந்த என்னுடைய காரியங்களை அவர் எடுத்து அவைகளை உங்களுக்கு காண்பிப்பார். அது உண்மை. எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட உத்தியோக ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு உங்களால் ஒரு கோட்பாட்டையோ அல்லது ஸ்தாபனத்தையோ சார்ந்திருக்க முடியும்? அவைகள் மறித்ததாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியமெல்லாம் கீழே விழுந்து தேவனாகிய கர்த்தாவே, நான் அசுத்த உதவியுள்ள ஒரு மனிதன் என்று கதற வேண்டியதே. ஆமையா, ஸ்தாபனங்களாகி அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். நாங்கள் பிதாவாகிய தேவனில் சர்வ வல்லமை உள்ளவரில், வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரில், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலும் விசுவாசம் வைத்திருக்கிறோம். பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையிலும் இன்றுவிடமான எல்லா வித்தியாசமான காரியங்களிலும் விசுவாசம் வைத்திருக்கிறோம். பரிசுத்தவான்களின் மூலமாக வேண்டுதல் செய்கிறதில் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவில் செய்யும் வேண்டுதலை விசுவாசிக்கிறோம். ஆமையா, பரிசுத்தவான்கள் மகிமையில் இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமையா, அந்த காரியங்களை நுழைக்கின்றனர். இங்கே வேதாகமமோ அதற்கு எதிராக இருக்கிறது. அது வேதாகமம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது தேவன், வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினான். இப்பொழுது வார்த்தை நமது மாம்சத்தில் இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தன்னை தானே வெளிப்படுத்துகிறதாய் உள்ளது. செயலில் ஈடுபடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அது உண்மை. தீர்க்க தரிசிக்கு கிடைத்த அந்த தரிசனத்தினாலான பாதிப்பு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசி ஆகிய தான் ஒரு பாவி என்று அவனை அறிக்கை பண்ணும்படியாய் செய்தது. அவன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், நான் தவறாய் இருக்கிறேன், நான் தவறு செய்திருக்கிறேன், நானே அசுத்தமாய் இருக்கிறேன் என்று சத்தமிட்டான். அவன் ஒரு பாவியாய் இருந்தான். அவனுடைய பாவங்களை அவன் அறிக்கை செய்தான். ஆமையா, ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசியே தான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்யும்படியாய் செய்தது. அதைதான் தரிசனம் செய்தது. சில டிடி பிஹெச்டி அதை பார்த்து நகைப்பார்கள். ஏதோ சபையில் குருக்களாட்சி வாய்ந்திருக்க வேண்டும். இன்றைய வானொலியில் அந்த கத்தோலிக்க கார்டினல் கூறினதை கேட்டீர்களா? கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று சிலர் போதிக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அப்படிப்பட்ட கூட்டத்தாரை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். உலக மார்க்கமாக ஒன்று கூட்டப்பட விரும்புகிறோம் என்று அதில் கூறினார். சரியாக அப்படியே. ஜனங்களே, நீங்கள் இப்பொழுது தூங்கிவிடாதீர்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரியங்கள் இன்னும் நெருக்கமாயிருக்கிறது. யோசேப்பை அறியாத ஒருவன் இருந்தான், அது உங்களுக்கு தெரியும். இவன் அவனை போன்றே. கவனியுங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தந்திரமாய் உள்ளே வந்து விட்டது. சரியாக இங்கேயே அவர்கள் அந்த சரியான கடைசி இடத்தை பற்றி இருக்கிறார்கள். அவர்கள் சபைகளின் உலக ஆலோசனை எடுத்து அதற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்கி அந்த மிருகம் அங்கே பேசின வண்ணமாகவே அதை பேச செய்து தேவபக்தி உள்ள எல்லா ஜனங்களையும் துன்புறுத்த அதற்கு அதிகாரம் கொடுத்து தேவனுடைய காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி போடும். சரியாக அது கூறின வண்ணமாகவே. நாம் அதை குறித்து பின்னர் கவனிப்போம். இன்றிரவு அதிக நேரமாகிவிட்டது. ஆனாலும் நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமையா, தரிசனமானது நான் ஒரு பாவி என்று ஒரு தீர்க்க தரிசியை அறிக்கை செய்ய வைத்தது. ஏன்? இன்றைய நாளில் அப்படி நடந்தால் அவர்கள் நான் டாக்டர் இன்னார் இன்னார் என்று கூறுவார்கள். ஒரு பேராயிருந்த விதமாக சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். நான் பரலோகத்துக்கு போனதும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் நேராக இயேசுவினிடத்தில் போய் நான் யார் என்று உமக்கு தெரியுமா? நான் தான் பேராயர் இன்னார் இன்னார் என்று கூறுவேன். ஆம், என்னுடைய தாயார் உமை குறித்து பேசியிருக்கிறார். வேதத்தை விசுவாசிக்கின்ற ஜனங்கள் சேரிணைந்த தண்ணீரில் கஷ்டப்பட்டு நடக்கின்றவர்களைப் போல் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி நினைக்கவே வேண்டாம். அவர் என் வழிகாட்டி. நாளை இரவு நான் அதன் பேரில் பிரசங்கிக்கிறேன். ஆமையா, நீங்கள் போக வேண்டிய எல்லா சேறு நிறைந்த தண்ணீர்களின் ஊடாகவும், எல்லா காண முடியாத ஆபத்தான ஸ்தாபனங்களிலும், எல்லா தாழ்வான ஸ்தலங்களின் ஊடாகவும், மேடான இடங்களின் ஊடாகவும் அவர் என்னை வழி நடத்துவார். எங்கே இருந்தாலும் சரி, மரண ஆற்றின் ஊடாகவும் அவர் என்னை வழி நடத்துவார். ஆமேன். ஓ ஹாமையா, அவர் வழி நடத்துவார். மரணம் வரும்போது நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆம், நான் மரண இருளின் பள்ள தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடியற்கால சட்டைகள் எடுத்து பறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறார். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது கூறுகிறான். ஆமேன். ஓ என்ன அண்ட சட்டைகள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது செயலில் ஈடுபடுங்கள். ஆமையா, இந்த தீர்க்கதரிசியும் உடனே செயலில் ஈடுபட்டான். உடனே அவன் முழங்கால்களை மடக்கி, நான் அசுத்த உதறுகள் உள்ள மனிதன் என்று கூறினான். அப்படியாய் அவன் அறிக்கை செய்த மாத்திரத்தில் உடனே சுத்திகரிப்பு வந்தது. நீங்கள் முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தீர்க்கதரிசி, இதை சற்று சிந்தியுங்கள். இவன் அரசாங்கத்தோடு நின்றவனும் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியுமாய் இருந்த ஒரு மனிதன். அவன் அந்த முதல் தரிசனத்தை கண்ட உடனேயே, அதற்கு முன்னதாக அவன் தரிசனம் கண்டதே கிடையாது, இல்லை என்றால் அவன் கண்டிருப்பானே. தேவனு நடத்துதலை அவன் உணர்ந்தவனாய் அவன் வார்த்தையின்படியாய் சென்றான். ஆனால் இந்த முறையோ அவனுக்கு ஒரு வெளிப்பாடான தரிசனம் உண்டாகி, நான் அசுத்த உதர்கள் உள்ள மனிதன். இந்த ஜனங்கள் எல்லாரும் அசுத்தமானவர்கள். எனக்கு ஐயோ அதமானே, ஏனென்றால் நான் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை நான் காண்கிறேன் என்று சத்தமிட்டான். நாம் அதை வெறுமனை நோக்கி பார்க்கிறோம். நான் பறந்து போய்க் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். புரிகின்றதா? புரிகின்றதா? நான் அசுத்த உதர்கள் உள்ள மனிதன். அவன் பலிபிட மட்டுமாய் சென்று, நான் அசுத்த உதர்கள் உள்ள மனிதன், கர்த்தாவே என்னால் என்ன செய்ய முடியும்? சரியாக இங்கேயே நீர் வெளிப்பட்டதை நான் கண்டேனே, என்னால் என்ன செய்ய முடியும் என்றார். ஒரு தூதன் அந்த காரியத்தை அசைக்கிறதையும் நான் காண்கிறேன். அவன் பேசுகிறதையும், அங்கே ஏதோ காரியம் பின்னாக அசைக்கிறதையும் நான் கண்டேன் என்று அவன் கூறினான். ஆமேன். நீங்கள் தூங்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஓ என்ன, பேச ஏதோ காரியம் சம்பவித்தது. மகிமை, என்ன சம்பவித்தது? பின்னர் அவனுடைய பாவங்களை அவன் அறிக்கை செய்தான் என்று நாம் கண்டோம். அவன் அதை செய்த உடனேயே அவனோடு பேசிக் கொண்டிருந்த அந்த மகத்தான சத்தமானது கீழே பறந்து வந்து தன் கரத்தை நீட்டி, குரட்டை எடுத்து ஒரு அக்கினி தாயை எடுத்து அவனுடைய கரத்தில் வைத்து எடுத்து வந்து அதை ஏசாயாவின் உதடுகள் மேல் வைத்து அவனை சுத்திகரித்தான். கவனியுங்கள், போய் ஒரு பிஎச்டி பட்டம் பெற்றுவா என்று அவனை அனுப்பிவிடவில்லை. கற்றுக்கொள்ளும்படியாய் அவனுக்கு ஒரு பிரமாணங்களின் புத்தகத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவருடைய சுத்திகரிக்கும் வல்லமை பலிப்பீடத்தில் உள்ள அக்கினிக்கு தான் உண்டு என்பதை தேவன் தீர்க்கதரிசிக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். ஆமேன். தேவனுடைய சுத்திகரிக்கும் வல்லமை இன்றைக்கு ஒரு கோட்பாட்டை திருப்பி திருப்பி கூறுவதனாலேயோ அல்லது சபையில் சேர்ந்து கொள்வதனாலோ இல்லை. கீழே இறங்கி வந்து ஒரு மனிதனை அவனுடைய எல்லா அபிசுவாசத்தில் இருந்தும் சுத்திகரிப்பது பரிசுத்த ஆவியின் அக்கினி, இவைகளின் வல்லமையாய் அது இருக்கிறது. ஆமேன். ஒரு தீர்க்கதரிசியை சுத்திகரிக்கும் தேவனுடைய வழி அக்னியின் மூலமே, ஒரு கோட்பாட்டினால் அல்ல. ஒரு தீர்க்கதரிசிக்கு கோட்பாட்டை குறித்து என்னதான் தெரியும்? அவன் தேவனால் உபயோகப்படுத்தப்பட போகிறவன். அவன் மூலமாக வார்த்தை வெளிப்பட போகின்றது. ஆகையினால் அவரால் அவனுக்கு ஒரு கோட்பாட்டை கொடுக்க முடியாது. அவன் அந்த கோட்பாட்டையே பற்றி கொண்டிருப்பான். எனவே அவர் வழிபடத்திலிருந்து அக்னி தைலை எடுத்து தீர்க்கதரிசியை சுத்திகரித்தார். முதலாவது அறிக்கை, பின்னர் அக்னியினால் சுத்திகரிக்கப்படுதல். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஓ கவனியுங்கள், அறிக்கை முதலாவது, சுத்திகரித்தல் இரண்டாவது, கட்டளை மூன்றாவது. ஆமேன். அங்கேதான் காரியம். முதலாவது நான் தவறு என்று அறிக்கை செய்தல், இரண்டாவது சுத்திகரித்தல், நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். புரிகின்றதா? அறிக்கை, சுத்திகரித்தல், கட்டளை பெறுதல். நீங்கள் உலகம் எங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். ஆமேன். அறிக்கைக்கு பின்னர் வருகிறது சுத்திகரிப்பு, சுத்திகரிப்புக்கு பின்னர் வருகிறது கட்டளை பெறுதல். ஜனங்கள் என்ன கூறினாலும் சரி, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், வியாதியஸ்தரை சுகப்படுத்துங்கள். முடிவில் என்ன விளையேறப்பட்டு தீர்க்கதரிசி உபத்திரவத்தின் கீழ் பாலினால் துண்டு துண்டாக வகுக்கப்பட்டு மரித்தான். நினைவிருக்கட்டும், ஏசாயா தான் தவறு என்று அறிக்கை செய்த பின்னரே இது சம்பவித்தது. அவன் முற்றிலுமாக தவறாயிருந்தான். அவனுடைய கோட்பாட்டின் மேல் அவன் சார்ந்திருந்தான். புரிகின்றதா? ஒரு மனிதனின் மேல், ஒரு மனிதனால் ஆன காரியத்தின் மேல் சார்ந்து கொண்டிருந்தான். ஒரு மகத்தான மனிதனான ஒரு ராஜாவை அவன் கண்டான். அவன் ஒரு தெய்வ பக்தி உள்ள மனிதனாக இருந்தான். ஆனால் எல்லா மனிதர்களுமே தவறி விடுவார்கள் என்பதை கண்டான். புரிகின்றதா? ஆனால் அவன் மனிதனை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு இங்கே மேல் நோக்கி பார்த்த போது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற ஒரு தரிசனத்தை கண்டு அதன் பின்னரே நான் தவறு என்று அறிக்கை செய்ய விரும்புகிறேன் என்று ஏசாயா கூறினான். அந்த பழைய கோட்பாடுகள் இனி கிரியை செய்யாது, ஏனென்றால் அவைகள் மறுத்து போனதும் தவறி போனதுமானவைகள். புரிகின்றதா? அவைகள் குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்டது. ஆனால் நானோ தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை கண்டேன். ஒரு கோட்பாட்டினால் அதை வெளிப்பட செய்ய முடியாது. ஒரு கோட்பாட்டினால் அந்தவிடமாக கூறவும் முடியாது. ஒரு கோட்பாட்டினால் அந்தவிடமாக செய்யவும் முடியாது. அந்தவிடமாக செய்ய வேண்டுமானால் கிறிஸ்துவனால் மாத்திரமே செய்ய முடியும். அவன் அதை கண்டவுடனேயே இப்பொழுது நான் எல்லாமுமாக சுத்தமாக இருக்கிறேன் கர்த்தாவே என்றான். அதற்கு பின்னரே சுத்திகரிப்பு வருகிறது. அதற்கு பின்னரே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஓ என்ன, அதற்கு பின்னரே யார் நமது காரியமாய் போவார் என்று தேவன் அழைத்த போது சுத்திகரிக்கப்பட்ட ஏசாயா கூறினான், இதோ அழியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் கர்த்தாவே என்று கூறினது ஏசாயா தான். சுத்திகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசி போ என்ற அளவுக்கு அவனை பாதித்தது என்பது உங்களுக்கு தெரியவில்லையா? மாத்தராவின் தீபத்தின் செல்வாக்கு உங்களை ஆண்டு பாதிக்க வேண்டாம். இங்கு இருப்பவர்களின் ஒருவர் பெயரும் அல்ல என்று நினைக்கிறேன். உன்னோடு பொது பள்ளிக்கோ அல்லது உயர்நிலை பள்ளிக்கோ போகின்ற ஏதோ ஒரு சிறிய பெண்ணின் செல்வாக்கு உங்களை பாதிக்க வேண்டாம். அல்லது அரைக்கால் சிட்டை அணிந்து தன் தலைமையை வெட்டிக் கொள்ளும் உன் அயலாரின் செல்வாக்கு உங்களை ஆண்டு கொண்டு பாதிக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை மறுத்து உனக்கும் ஒரு கோட்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டின் போதகனின் செல்வாக்கு உங்களை ஆண்டு கொண்டு பாதிக்க வேண்டாம். அந்த செல்வாக்கை எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் தேவனுடைய மகிமை ஊற்றப்படுவதை காணுமட்டாய், அதன் விளைவால் ஏதாவது ஒன்று அசைவதை நீ காணுமட்டாய், தேவன் கூறின விதமாகவே அது சம்பவிப்பதை நீ காணுமட்டாய், அங்கேயே நின்றிருங்கள். அதற்கு பின்னர், ஐயோ நான் அதமானேன், கர்த்தாவே நான் தவறாக இருந்து வந்தேன், இப்பொழுது என்னை சுத்திகரியும், கர்த்தாவே என்னை சுத்திகரியும், ஜீவிக்கின்ற தேவனுடைய ஆவியே புத்தம் புதிதா என்மேல் வாரும் என்று சத்தமிடுங்க. நெருப்பு தழல் தீர்க்கதரிசியை தொட்டு அவனை அவ்வளவு சுத்தமாய் ஆக்கின போது, தேவனுடைய சத்தம் யார் நமது காரியமாய் போவான் என்று கூறின போது, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று அவன் பதிலளித்தான். அவன் ஆயத்தமாயிருந்தான். அவன் ஏதோ காரியத்தை கண்டான். ஆமையா, லட்சக்கணக்கானவர்கள் பாவத்திலும் வெட்கத்திலும் மறுக்கின்றனர். அவர்களுடைய விசனமான கசப்பின் கூக்குரலை கவனியும். துரிதப்படு சகோதரனே, அவர்களை காப்பாற்ற துரிதப்படு. ஆண்டவரே இதோ இருக்கிறேன் என்று துரிதமாய் பதிலுரை. ஏதாவது காரியம் செய்தாக வேண்டும். நாம் நினைப்பதை காட்டிலும் தாமதமாகிவிட்டது. தேவனுடைய தரிசனம் தானே அவ்வளவா ஜனங்களை ஆண்டு கொண்டு ஏசாயா தேவாலயத்தில் கண்ட அதே தேவனை இன்றைக்கு அவருடைய பரிசு தலத்தில் இருக்கும் அதே தேவன் என்பதை அவர்கள் காண்பார்களாக. அவர் பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். ஒரு சமயத்தில் அவர் மாம்சமாய் இருந்தார். இப்பொழுதோ அவர் ஆவியாய் அவருடைய ஜனங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு தம்மை ஜீவிக்கின்றவராக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு மறித்து போன கோட்பாடாய் அல்ல, ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரான ஜீவிக்கின்ற கிறிஸ்துவாய் தம்மை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஓ ஏசாயாவே, ஆண்டவரே இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கூறு. ஜெபம் செய்வோம். Making him as pure could be. When the voice of God said, who'll go for us? Then he answered, here am I, send me. Together, speak my Lord, speak my Lord. Speak and I'll be quick to answer thee. Speak, my Lord. Speak, my Lord. Speak, and I will answer, Lord. இப்பொழுது ஒருகால் அது உன்னுடைய அயல் வீட்டுக்காரனாய் இருக்கலாம். உன்னோடு கூட வேலை செய்யும் கிரியா இருக்கலாம். உன்னோடு வேலை செய்யும் ஆணா இருக்கலாம். Now in sin and shame are dying.
and creeds and denominations. Oh, listen to their sad and bitter cry. Hasten, brother, hasten to their rescue. Quickly answer, Master, here am I. Speak my
கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அது சம்பவிக்க நான் கண்டேன். அவர் ஏற்கனவே பேசிவிட்டார். இப்பொழுது உங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்க, நான் உங்களுக்கு கூறினது போன்று உங்களுக்கு இன்றிரவு உதவியா இருக்கும் என்று கருதி நான் ஏதோ காரியத்தை தியானித்தேன். நீங்கள் தீர்க்கதரிசியை கண்டீர்கள். அவன் ஒரு மகத்தான மனிதன். ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே அவன் தீர்க்கதரிசியாய் பிறந்தான். தான் ஒரு தவறான பாதையை தெரிந்து கொண்டதை அவன் உணர்ந்து கொண்டான். அவன் உசியாவாகிய ஒரு ராஜாவின் கரத்தின் மேல் சார்ந்திருக்கிறதை உணர்ந்து கொண்டான். ஒரு மாமிச கரத்தின் மேல் சாய்ந்திருக்க முடியாது என்பதனை கண்டுகொண்டான். அது அழிந்து போகக்கூடியது, அது தவறானது. ஆனால் உயரே நோக்கி பார்த்து தேவன் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை காணுங்கள். அங்கே உயரே இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று கூறினார். அவர் உன்னை ஆவியிலே கொண்டு போகட்டும். நன்றாக கவனித்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்று பாருங்கள். தேவனுடைய தரிசனம் அசைந்து கீழே இறங்கி வந்து தேவாலயத்துக்குள் வந்ததை அந்த சிறிய ஏசாயா கண்டபோது அவனுடைய தவறை அவன் அறிக்கை செய்ய ஆயத்தமாயிருந்தான். அவன் எந்த காரியத்தையும் சரியாக செய்யவில்லை என்று அறிக்கை செய்ய ஆயத்தமாயிருந்தான். அதன் பின்னர் அவன் தேசத்துக்கு பறந்து சென்றான். அதன் பின்னர் அவன் எல்லா காரியத்தையும் சரியாக செய்தான். அவனால் இயன்ற எல்லா காரியத்தையும் செய்து அவனுடைய சாட்சியை அவன் இறுதியில் அவனுடைய ரத்தத்தினால் முத்தரித்தான். அந்த விதமான உணர்வு தான் நம் எல்லாருக்கும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தேவன் கூறுகின்றதை கேட்கவும், இதோ இருக்கிறேன் அடியேன் அனுப்பும் என்று தேவனிடத்தில் கூறவும் எத்தனை பேர் விருப்பமுள்ளவர்களாக இருக்கின்றீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இதோ அடியேன் இருக்கிறேன், பால்காரனிடம் சாட்சி கூறுவேன், என்னால் இயன்றவரை யாரிடத்திலாவது சாட்சி கூறுவேன், நான் எதையாவது செய்யட்டும் கர்த்தாவே. நான் போதகராக வேண்டும் என்று கேட்கவில்லை, இதுவாக இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் கர்த்தாவே, நான் ஒரு விவசாயியாய் இருந்தால் என் அண்டை வீட்டுக்கார விவசாயிக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு விவசாயியாக்கும். என்னுடைய தானியத்தை நான் விற்கும் போது அந்த தானிய காரணம் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு விவசாயியாக்கும். நான் ஒரு விவசாயியா இருக்கட்டும், நான் ஒரு ஸ்திரீயா இருந்தால் காப்பீட்டுக்காரனுக்கு சாட்சி கூறுபவளா இருக்கட்டும், பால்காரனுக்கும் பத்திரிகை போடும் பையனுக்கும் சாட்சி கூறுபவளா இருக்கட்டும், நான் ஏதாவது காரியத்தை செய்கிறவனா இருக்கட்டும் கர்த்தாவே. என் அயலகத்தாலும் சென்று பொல்லாதவளும் தவறானவளுமான என் பக்கத்து வீட்டுக்காரி சகோதரிடம் சென்று அவனிடம் எனக்கு தயவு கிடைக்க செய்யும். இனிமையோடு கூடிய ஒரு சாட்சியை நான் அவளுக்கு கூறும்படி செய்யும். என்னுடைய தாழ்மையின் சிட்டைகளால் என் முகத்தை மூடிக்கொண்டு அதே வண்ணமாக என்னுடைய பாதங்களையும் மூடிக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் பயபக்தியோடு இருந்து, ஆனால் எனக்கு இருக்கும் இன்னும் இரண்டு சிட்டைகளை கொண்டு சீக்கிரமா யாரிடத்துலாது போகும்படி என்னை அனுப்பும். இதோ இருக்கிறேன் அடியேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் என்று கூறும்படியாய் செய்யும். அப்படியானால் இந்த மரியாதையுடன் நாம் எல்லாருமாக எழும்பி நின்று நம்மையே ஒரு பிரதிஷ்டை ஊழியமாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. சர்வ வல்லமை உள்ளவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் அவருடைய திவ்ய பிரசன்னத்துக்குள் இருக்கிறோம். அதை இப்பொழுது நீங்கள் மறந்து போக கூடாது. அப்பொழுது இருந்தது போலவே அவருடைய பிரசன்னம் இப்பொழுது இங்கு இருக்கிறது. வெளிப்படையாக கூறினால், நான் இங்கே நின்று கொண்டிருந்தது முதல் ஏற்கனவே 4 அல்லது 5 தரிசனங்களை நான் கண்டாயிற்று. அது உண்மை, அது உண்மை. இந்த சபையை சேர்ந்த 2 அல்லது 3 பேர்களை பற்றினது. நீங்களோ ஒன்றுமே சொல்லாதிருக்கிறீர்கள். ஆனால் அது இங்கே அரைவிடமாகவே இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டியதென்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த பாணியிலே நம்மை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்வோமாக. அவருடைய ஆசீர்வாதமான வருகையின் அடையாளம் தோன்றுகிறதை நாம் காண்கிறோம். இதோ அத்தியிலைகள் இப்பொழுது பசுமையாகின்றது. பாருங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷமானது எல்லா தேசங்களுக்கும் சென்று விட்டது. நாம் சமீபத்தில் இருக்கிறோம், முடிவை நம்மால் காண முடிகிறது. அது உண்மை, அது சரிதானே? அப்படியானால் அவருடைய ஆசீர்வாதமான தோன்றுதலின் செய்தியை நாம் சந்தோஷமாய் தூர போய் பறைசாற்றுவோம். ஒருவர் மற்ற எல்லாருக்கும் நாம் கூறும்படியாக சீக்கிரத்தில் அவர் மகிமையில் வருகிறார். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, விழித்தெழுங்கள். முடிவு சமீபமாய் இருக்கிறபடினால் ஏன் உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த முடிவான அழைப்பிற்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுகிறாள்.
இப்பொழுது அவள் ஒரு தேசமாக இருக்கிறார். இவை தீர்க்கதரிசிகளால் முன்னுரைத்த அடையாளங்கள் ஆகும். புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன. திகில்கள் எங்கும் சூழ்ந்திருக்கின்றன. அது தூரத்தில் நேராக வந்து கொண்டிருக்கிறதை தேசங்களில் மட்டுமல்ல சபைகளிலும் நீங்கள் காணலாம். ஓ சிதறடிக்கப்பட்டவர்களே, உங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்புங்கள். மீட்பின்னால் சமீபமாக இருக்கிறது. புருஷருடைய இருதயங்கள் பயத்தால் நின்று போகிறது. எனவே அவருடைய ஆவியினால் நிறைந்து உங்களுடைய விளக்குகள் சுத்தம் பண்ணப்பட்டு மேல் நோக்கி பாருங்கள். உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யுரைக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். அனாவது கிறிஸ்துவாகிய இயேசு நம்முடைய தேவன் என்பதை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர்கள் சென்ற பாதையில் நாம் நடப்போம். ஏனென்றால் மீட்பினால் சமீபமாயிருக்கிறது. புருஷருடைய இருதயங்கள் பயத்தால் நின்று போகின்றது. தேவனுடைய ஆவியினால் நிறைந்து உங்களுடைய விளக்குகள் சுத்தம் பண்ணப்பட்டு மேல் நோக்கி பாருங்கள். உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது. ஸ்தாபன புகையை துடைத்து விடுங்கள். உலக கரையை துடைத்து விடுங்கள். உங்களை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமானதற்கும் மேலாயிருக்கிறது. மேல் நோக்கி பாருங்கள். உங்களுடைய விளக்குகள் பிரகாசிக்கட்டும். அந்த உங்களுடைய சட்டைகளை எடுத்துக்கொண்டு யாரிடமாவது பறந்து செல்லுங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி, தேவனே இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்வோமாக. பரலோக பிதாவே, இன்றிரவு என்னை நானே இந்த சபையோடு உமக்கு பிரதிஷ்டை செய்கிறேன். கர்த்தாவே, இந்த கண்டிப்பான கடுமையான செய்திக்கு பின்னர் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். கர்த்தாவே, இதோ இருக்கிறது என்னுடைய சபை. அவர்கள் தங்கள் முகத்தை பயபக்தியுடன் மறைத்துக் கொள்வார்களாக. அவர்களுடைய பாதங்களை தாழ்மையில் மூடிக்கொள்வார்களாக. செய்தியுடன் துரிதமாக யாரிடமாவது செல்ல அவர்களுக்கு தைரியம் உண்டாவதாக. இதை அழியும் கர்த்தாவே. அவர்கள் அதை இனிமையுடன் சாட்சி பகிர்வார்களாக. இவ்வுலகத்துக்கு அதன் இரட்சகரோடு கூடிய சாரமுள்ள உப்பாக அவர்கள் இருப்பார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, இதுவே எங்கள் பலி, இதுவே எங்கள் காணிக்கை, இதுவே எங்களுடைய நன்றி கூறுதல். இதை நீண்ட காலமா எதிர்நோக்கி இருந்தோம். இழக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற யாரிடத்திலாவது எங்களை அனுப்பும். எங்கிருந்தாவது நாளைக்கு அவர்களை சபைக்குள்ளாக இழுத்துக் கொள்வோமாக. கர்த்தருடைய வழியை நாங்கள் அவர்களுக்கு போதிப்போமாக. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக கர்த்தாவே. ஏனென்றால் நாங்கள் நினைப்பதை காட்டிலும் அது காலம் கடந்ததாக இருக்கிறது. இதை அழியும் கர்த்தாவே. இதை நாங்கள் கூறுகின்ற வேளையிலே கர்த்தாவே, இதை நாங்கள் உண்மையாகவே எங்கள் இருதயங்களில் உணர்ந்து கூறுவோமாக. கல்வாரின் பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் ஒரு அக்னி தழலை எடுத்து ஒவ்வொரு இருதயத்தையும் உதடுகளையும் இன்றிரவு தொட்டு, கர்த்தாவே நாங்கள் பொய்களை பேசாமல் சத்தியத்தை மட்டும் பேசும்படியாய் செய்வீராக. நாங்கள் இருக்கும் வண்ணமாகவே கர்த்தாவே எங்களை இன்றிரவு எடுத்து உபயோகியும். இன்றிரவு நாங்கள் யாவரும் பிரசங்கிமார்கள் அல்ல, நாங்கள் யாவரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, நாங்கள் யாவரும் அந்நிய பாஷைகளில் பேசுபவர்களும் அல்ல, நாங்கள் யாவரும் அற்புதங்களை செய்யும் ஊழியர்கள் அல்ல. ஆனால் எங்கள் யாவருக்கும் செய்ய ஏதோ காரியம் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று காட்டுங்க கர்த்தாவே. சாட்சி பகிர்ந்து உம்முடைய துதிகளை பாடுவோமாக. தண்ணீர்களின் மேல் போடப்பட்ட ஆப்பத்தை போன்று என்றோ ஒரு நாள் மகிமையின் நாளில் அது திரும்பி வரும். இதை அழியும் கர்த்தாவே. இதோ நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அயலகத்தாரிடம், எங்களுடைய தோழர்களிடம், எங்களால் எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் எங்களை அனுப்பி கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று கூறும்படியா செய்யும் கர்த்தாவே. இதை அழியும் பிதாவே. இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். இன்றிரவு எங்களுடைய சரீரத்தில் நல்ல இளைப்பாறுதல் உண்டாயிருப்பதாக. நாங்கள் காலையில் எழும்பி இங்கே சபைக்கு வரும்படியா செய்யும். நாளை இரவு நீர் அவ்வளவு வல்லமையாய் பேசி எப்படி இதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாய் ஒன்றுவிடாமல் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும். எங்களுக்கு போதியும் கர்த்தாவே. நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கக்கூடிய முழு நிறைவுக்கு நாங்கள் எவ்விதமாய் வர முடியும் என்று எங்களுக்கு போதியும். எங்களுடைய உதடுகளை தொடும்படியாய் அக்னி தழல் ஆயத்தமாய் இருக்கும் வேளையிலே கர்த்தாவே நாங்கள் உம்மில் காத்திருக்கிறோம். பிதாவே நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கிற இவ்வேளையிலே நான் போதகரை நம் முன்னால் வந்து ஆராதனையை முடிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலையில் உங்களை காண்பேன் என்று நம்புகிறேன். தேவன் உங்களோடு இருந்து வியாதியாயும் பாதிக்கப்பட்டவளாயும் நம் மத்தியில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. இப்பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறதை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நான் இங்கு உணர்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் இங்கு இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் அறிவேன். நான் அவரை காண்கிறேன். அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் அறிவேன். அந்த மகத்தான அக்னி ஸ்தம்பமாகிய அவர் அசைபாடுகிறதை நான் காண்கிறேன். மகிமை. அவர் இருக்கின்றதின் வெளிப்படுதல், அவருடைய பிரசன்னம், அந்த மகத்துவமானவரின் சமூகம். தேவனே, இந்த ஜனங்களின் மேல் அசைபாடும் இவர்களில் ஒருவரும் இழந்து போக வேண்டாம் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.